ഞങ്ങളെ നേശിക്കുന്ന കത്രായ യേശുവേ സ്തോത്രിക്കണം. നീ നിത്യ ആവിയാക ഇരുന്ന ഒരു ആവിക്കുരിയ ശരീരത്തിലെ മൈ വെളിപ്പെടുത്തിക്കൊണ്ട് കിരിസുവായിരുന്ന് ഇന്ന ഉലകത്തെ നീ സൃഷ്ടിത്തീർ. ഉമ്മടെ പശുത്തവാനുകൾക്ക് ആവിക്കുരിയ ശരീരത്തിലെ വെളിപ്പെടുത്തിനീർ. അഗ്നിസംഭമാകും മേഘസംഭമാകും വെളിച്ചമാകും അവർക്ക് വെളിപ്പെടുത്തിനീർ. ചില നേരങ്ങളിലെ ആണ്ടവരെ മനുഷ്യനാകും വന്ന് അവർക്ക് വെളിപ്പെടുത്തിനീർ. കർത്തരുടെ ദൂതനാണവരാക വെളിപ്പെടുത്തിനീർ. അതേ ദേവൻ മാംസത്തിലെ വരുമ്പോഴത് യേശു എന്ന നാമത്തെ ഉടയവരായ ഇരുന്നീർ. എങ്ങളെപ്പോലെ ആണ്ടവരെ നീ പസിയുള്ളവരാകെ താകമുള്ളവരാകെ സോർവടൈന്നവരാകെ കാണപ്പെട്ടീർ. മനുഷ്യരൂപമെടുത്ത് മനുഷ്യ സായലാകെ മാറിനീർ. സിലുവയിൻ മരണപര്യന്തോ ഉമ്മ താഴ്ത്തിനീർ ഒപ്പുകൊടുത്തി. നീർ എങ്ങളുടെ സേവിയരാക മാറിനീർ. കൽവാരിയിലെ എങ്ങൾക്ക് രക്ഷിപ്പൈ സമ്പാദിത്തീർ. ഉമ്മുടെ വിലയേറപ്പെട്ട രക്തം എങ്ങൾക്കാക സിന്തപ്പെട്ടത്. മീപ്പിൻ കിരയത്തെ സെലുത്തി ആണ്ടവരെ മൂന്നാം നാളിൽ ഒഴിച്ചിടന്ന് അമ്പതാം നാളിലെ പശുത്താവിയാക നീർ ആണ്ടവരെ നമ്മുടെ സീസൽ മേൽ ഉമ്മ കൊളിന്തരുള്ള നീർ. ഉങ്ങളെ തിക്കത്തവളാക വിടമാട്ടേൻ. നാൻ ഉങ്ങൾക്ക് തുരുമ്പും മറുപടിയും വരുവേൻ എന്ന് സ്വന്ത കത്ത് പശുത്താവിയാക വന്ന് ഉമ്മുടെ സീസലെ നിരപ്പി ഉലകമെങ്കിലും ആണ്ടവരെ നമ്മുടെ വാർത്തയെ കൊണ്ടു ചൊല്ലുംപടിയാക. യേശുവേ ദേവനെന്ത് അവർ ഉയർത്തെഴുന്നാർ എന്ന് സാക്ഷിയാക. നമ്മുടെ ഉയർത്തെഴുതെ കൊടുത്ത് ബലമാക സാക്ഷി കൊടുത്താറുകൾ. അർപ്പുദത്തിനാലും അടയാളത്തിനാലും അവരുടെ വാർത്തയെ ഉറുതിപ്പെടുത്തിനീർ. ആണോ ഏഴ് സഭയക്കാലങ്ങൾക്ക് പിൻപ് ഇപ്പോഴും നാങ്ങൾ ഇന്ന് കടൈസി കാത്തിലെ ഉലകത്തിലെ വന്നിരിക്കോ. ഇത് മികവും നാഗരികമായ ഒരു ഉലകം, അധിക പാവ നിറഞ്ഞ ഉലകം, അധിക വിജ്ഞാനം നിറഞ്ഞ ഉലകത്തിലെ നാങ്ങൾ ഇരിക്കോ. ഇനി ഇന്ന് മനക്കാലത്തിലെ നീരങ്ങളെ കൊണ്ടുവര സിദ്ധമുള്ളവരായിരുന്നതുക്കാകെ സ്തോത്രം. നാങ്ങളാണ്വരെ എപ്പോഴും സന്തോഷമായി ഇരിക്ക വേണ്ടും എന്ന് വിരുമ്പിക്കരി. ഏനെന്താൽ എങ്ങൾക്ക് മേന്മയാണ് വാക്കുതത്വങ്ങളെ കൊടുത്തിരിക്കരി. ഞങ്ങൾക്ക് ആണ്ടവരെ അധികമായ ആശീർവാദങ്ങളെ നീരിന്റെ കടൈശി കാറ്റിലെ കൊടുത്തിരിക്കീ. വെളിപ്പാട്ടെ നീങ്ങൾ തന്നിരിക്കീ. ഞങ്ങളുടെ ശരീര ബലഹീനങ്ങളും ഇന്നും ആണ്ടൊരു ഉലകപരമായ പ്രശ്നങ്ങളും അന്ന സന്തോഷത്തെ ഞങ്ങളെ വിട്ട് എടുത്തുകൊള്ളാതെ പടി ഞങ്ങൾ പരിശുദ്ധാവിയും സന്തോഷത്തെ ഉടകളാക നമ്മുടെ സമൂഹത്തിലെ കാത്തിരിക്ക ഉദിച്ചു. ഒരുവരായാലും ദുഃഖമുഖത്തോട് ഇരാതെ പടി ആണ്ടൊരു മന്ദ ആവിയുടകളായി ഇരാതെ പടി. ഞങ്ങൾ ദേവന്റെ ആലയത്തിലെ ഞങ്ങൾ ഗംഭീരമായി ഇരിക്കെ നമ്മുടെ വാർത്തയെ ഞങ്ങൾ ഗഗനമാകെ കമനിക്ക. ഞങ്ങൾക്ക് നീ കൃപ തരുതീരാക. നമ്മുടെ വാർത്തയിലെ ജീവൻ ഇരിക്കരുത്. അന്ന ജീവനെ ഞങ്ങൾ തര വേണ്ടും. അത് നിത്യ ജീവനായിരിക്കരുത്. നമ്മുടെ വാർത്തയാണത് ഞങ്ങൾ വാഴ്ക്കയിലെ നിറവേറും പോതു അന്ന വാർത്ത ഉയർപ്പിക്കപ്പെടുകയും അത് വെറും എഴുത്ത് അല്ല, അതിലെ ജീവൻ ഇരിക്കരുത്. ഇന്ന് കടൈശി കാട്ടിലെ ഒരു തീകദശയെ നീർ അനുപ്പി വേദത്തിൻ മഹത്വങ്ങളെ ഞങ്ങൾക്ക് വിളക്കി കാണിച്ചിരിക്കുകയും അന്ന് മറന്നിരിക്കുന്ന കിരുസുകയെ ഞങ്ങൾക്ക് വെളിപ്പെടുത്തിയിരിക്കുകയും കഥാവെ അന്ന ജീവനെ വെളിപ്പെടുത്തിയിരിക്കുകയും ഇപ്പോഴും ഞങ്ങളത് റിസീവ് എന്ന കൃപത്ത വന്ദ മണമാകെ ഞങ്ങൾ പോകാതെ പിടി ദേവന്റെ വാർത്തയിൽ വെളിപ്പാട്ടെ പെച്ചവളാകെ സന്തോഷത്തോട് ഇന്ന് ഇടത്തെ വിട്ട് ഞങ്ങൾ കടന്നു ചെല്ല കൃപത്താറും നീർ ജപത്തെ കേൾക്കുന്നവരാക ഇരിക്കുന്നു. ഞങ്ങളുടെ ജപങ്ങൾ പല്ലവത്തിലെ അത് എത്തപ്പെട്ടത്, ഞങ്ങളുടെ ജപങ്ങൾ കേൾക്കപ്പെട്ടത്, അതെ ഞങ്ങൾ വിരവിലെ പെരുവോം എന്ന് നമ്പിക്കയോട് ഇന്ന് ഇടത്തെ വിട്ട് ചെല്ല കൃപത്താർ. ഞങ്ങളുടെ ഭാരങ്ങൾ ഞങ്ങളുടെ കവറുകൾ എല്ലാവരും ദേവസമത്തിലെ ഇറക്കി വൈത്തുവിട്ട് സുഖനേരമുടെ വാർത്തയെ ധ്യാനിക്കുമ്പോഴത് വിശ്വാസം കേൾവിനാലെ വരും, കേൾവി ദേവന്റെ വാർത്തയിനാലെ വരും എന്ന് സ്വനോണമാകെ ഞങ്ങളുടെ വിശ്വാസത്തെ വർദ്ധിക്ക പണ്ണുവീരാ. ആശീർവദിയും കൃപയായിരുന്നു കത്ര യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിലെ വേണ്ടിക്കൊള്ളു. ആമേൻ. കത്ര യേശു ക്രിസ്തുവിൻ നാമം മഹിമപ്പെടുവതാക. இந்த உபவாச ஜபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் பசுத்த மத்தேயுவின் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம்.
ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
பல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பல்லோகத்தின் உங்கள் பிதா தம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவர்களை அருள்வது நிச்சயம். நன்மையானவர்களை அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் வந்து ஜெபிக்க வந்திருக்கிறோம், உபாச ஜெபம் செய்ய வந்திருக்கிறோம். மாதத்தில் ஒரு நாள் உபாச ஜெபம் செய்ய வேண்டும். சரீரமானது அது பலவீனமாய் இருக்கிறது என்று சொல்லும். நம்ம அதெல்லாம் மீறிதான் உபாச ஜெபம் செய்யணும். மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து சின்சியரா ஃபாஸ்டிங் ஜெபம் செய்யும் பொழுது நம்முடைய ஆத்மா வந்து கர்த்தருக்குள் பலப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளை இந்த உபாச ஜெபத்திலே நம்ம ஜெயிக்க முடியும். மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வராதபடி இந்த உபாச ஜெபம் ஸ்டாப் பண்ணுகிறது. அதான் ஒரு மனுஷனுக்கு உபாச ஜெபம் தேவைப்படுகிறது, ஒரு விசுவாசிக்கு உபாச ஜெபம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அதிக சோதனைகள் நிறைந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம், அதிக போராட்டங்கள் நிறைந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். அதனால சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் சோதனைகளை ஜெயிப்பதற்கு ஃபாஸ்டிங் பிரேயர் நெசசரி, அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றாலும் நம்முடைய பாடி சேஞ்ச் ஆகணும்னா அந்த பாடியை வந்து ஒடுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு ஆதாரத்தை கொடுக்காதபடி, அது தன்னுடைய சொந்த மனம் போல போகாதபடி, அதை அடக்கி ஒடுக்கி தேவசமத்திலே நம்ம காத்திருக்கும் பொழுது இந்த பாடிக்கு சேஞ்ச் வரும். ராப்சர்ல பங்கு பெற வேண்டும் என்றாலும் உபாச ஜெபமானது அவசியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நான் வந்து கொடுக்க போற செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், தி ரைட் கைண்ட் ஆஃப் பிரேயர், சரியான ஒரு ஜெபம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறோம், யாரை கேட்டாலும் ஜெபிக்கிறேன் தான் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ரைட் கைண்ட் ஆஃப் பிரேயர், சரியான ஜெபம் செய்யறது எப்படி அப்படிங்க தலைப்புல உங்களுக்கு சிறிது நேரம் பேச விரும்புகிறேன். கவனமாக நீங்க கவனிங்க. ஆதாமை ஆண்டவர் மனுஷனாக சிருஷ்டிக்கும் பொழுது, முதல் மனிதனாக ஆண்டவர் ஆடாமை சிருஷ்டித்தார். ஆடாம் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவன் பலி செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் ஆண்டவரே நேரா வந்து அவங்கள்ட்ட பேசுறார், அவன் ஆண்டவர்கிட்ட பேசுறான். அப்படி ஒரு கம்யூனிகேஷன், டைரக்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் மேன் அண்ட் காட், தேவனுக்கும் மனுஷனுக்கும் நேரடியான ஒரு ஐக்கியம் இருந்தனாலே ஆடம் வந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் தோட்டத்திலே வந்து ஆடமோடு பேசுகிறார். அவர் வந்து ஆடாமை கூட்டிக்கிட்டு போகிறார். இது அவங்க தோட்டத்தை சுத்தி பாக்குறாங்க, அங்க இருக்கிற அனிமல்ஸ், பிளவர்ஸ், அந்த பிளான்ஸ், அந்த ட்ரீஸ், அந்த மவுண்டன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து எவ்வளவு அழகா இருக்கிறது, அந்தவரே நீர் எவ்வளவு நல்ல சிருஷ்டிகர்த்தரா இருக்கிறீர், எவ்வளவு ஞானமாக உண்டாக்கி இருக்கிறீர், அழகாக உண்டாக்கி இருக்கிறீர் என்று சொல்லி இங்க ஆடம் அண்ட் ஈவ் வந்து தேவனோடு கூட டைரக்ட் கம்யூனிகேஷன் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பலி அவசியம் இல்லை, அவங்களுக்கு முழங்கால் படிட்டு அவங்க ஜெபிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆடம் டிட் நாட் நீட் டு ப்ரே. ஏனென்றால் ப்ரேயர் வந்து சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன், அது வந்து தேவனோடு தொடர்பு கொள்வதுதான் ஜெபம். நான் தேவனோடு கூட தொடர்பு கொள்ளப் போகிறேன், அதான் ஜெபம் பண்ண போறேன்னா என்ன அர்த்தம் என்றால் நான் தேவனோடு தொடர்பு கொள்ளப் போகிறேன், அவரோடு சம்பாஷிக்க போகிறேன், அதான் ஜெபம். ஜெபம் பண்ணலன்னா நமக்கு தண்டனை வந்துடும். நம்ம ஜெபம் பண்ணோம், அம்மா அப்பா சொல்றாங்க, பாஸ்டர் சொல்றாரு, அல்லது என்ன சொன்னா நமக்கு நல்லது இல்லை ஜெபம் பண்ணலன்னா, இந்த மாதிரி ஒரு பயத்தினால ஜெபிக்க கூடாது. நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு பேச போகிறேன், அவரோடு சம்பாஷிக்க போகிறேன். தேவனோடு கூட தொடர்பு கொள்றதா ஜெபம், அதான் ரைட் கைண்ட் ஆஃப் பிரேயர். உங்களுக்கு அந்த மென்டல் ஆட்டிடியூடு உங்களுக்கு தேவை. அதனால பாருங்க, இப்போ ஆடாம் அன்னைக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நம்மளும் ஒரு காலத்துல ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ராச்சர்ல நீங்க நாளை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ நீங்க எப்பொழுதும் பாக்குறீங்க, டைரக்டா அதை சம்பாஷிக்கிறீங்க. அதனால பிரேயர் வந்து என்னன்னா தேவனோடு சம்பாஷிப்பதுதான், அவரோடு கம்யூனிகேட் பண்ணுவதுதான். அங்க டைரக்டா கம்யூனிகேட் பண்ணதுனால நமக்கு அங்க வந்து ஜெபம் இல்லை. இப்பொழுது இடப்பட்ட காலத்துல தான் ஜெபம். ஆடம் விழுந்து போனதுனால தான் பிரேயர் ஆஃப்டர் தி ஃபால். ஆடம் விழுந்து போகவில்லை என்றால் ஜெபம் இல்லை. அதனால நம்ம எல்லாருமே ஆதாமுக்குள்ள நம்ம இருந்ததுனால நம்ம எல்லாருமே ஃபாலன் கண்டிஷன்ல இருக்கிறோம், விழுந்து போன ஒரு நிலையில இருக்கு. உலகத்தில் பறக்கிற எல்லா குழந்தைகளும் அவிதமான ஒரு ஃபாலன் நேச்சரோடு, ஆடாமிக் நேச்சரோடு பிறப்பதனால நமக்கு இப்பொழுது ஜெபம் அவசியமா இருக்கு, ஒரு சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் அவசியமா இருக்கு. ஆனாலும் ஒரு பீஸ் கூட அவசியம், ஒரு ஆசாரியத்துவம் அவசியமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து நமக்கு மெல்கிசிதேக்கின் மரபின்படியான பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பல ஏற்பாட்டில் ஆரோனின் மரபைக்கூடிய பிரதான ஆசாரியராக இருந்தார்கள். ஆரோன் வந்து அனிமல் பிளட்டை கொணந்து ஜனங்களுக்காக அவன் மன்றாடினான், ஜனங்களுக்காக பாப நிவர்த்தி செய்தான். அந்த ஆசாரியத்துவம் வந்து அது அனிமல் பிளட், மிருகத்தினுடைய ரத்தமா இருந்தது. அது மனுஷனால உண்டான ஒரு மனுஷன் அங்கே அவர் ஆசாரியனாக இருக்கிறார். ஆனா இங்க மெல்கிசிதேக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மெல்கிசிதேக்காய் வந்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே அவர் பல்லவத்திலே நமக்காக பிரவேசித்தபடினாலே நம்ம மெல்கிசிதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரிய ஊழியத்திலே இருக்கிறோம். ஆமென்.
ஆமென்.
நம்முடைய ஆசாரியர் யாரு? மெல்கிசிதேக். அதனால என்ன சொன்னால வீழ்ச்சி அடைஞ்ச பின்பு ஒரு ஆசாரியம் தேவைப்படுகிறது, ஒரு ஆசாரியம் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும், ரத்தத்தை கொண்டு வர வேண்டும். ஆரோன் ஆடு மாடு இவளின் ரத்தத்தை கொணர்ந்தால் ஆனா கர்த்தராகிய இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொணர்ந்தார். ஹல்லேலூயா. தேவன் மனுஷன் தேவனை வந்து சந்தித்தால் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாம்சனுடைய தாப்பனார் தாயாரும் என்ன செஞ்சாங்க என்றால் அவங்க கர்த்தருடைய தூதனானவரை அக்னிச்சுவாலையிலே கண்டார்கள். நம்ம கர்த்தரை கண்டோம், நம்ம வந்து உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. எல்லா அவர் வந்து அப்பொழுது அங்க சொல்லும் பொழுது இந்த மனவாவின் மனைவி என்ன சொல்லுகிறாள் என்றால் இல்ல, அப்படி நம்ம சாவோம்னா அவர் நம்முடைய பலியை அங்கீகரிக்க மாட்டார, நம்ம பலி அவர் ஏற்றிருக்கிறார, அதனால நம்ம சாக மாட்டோம்னு தங்களை தடைப்படுத்தி கொண்டாங்க. இப்படியாக நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 13 அதிகாரத்தில் நம்ம வந்து அந்த வாசிக்கிறோம். ஏனென்றால் காட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறார், சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அதனால அவர் தன்னை மறைத்துக் கொண்டுதான் பேசுகிறார். அவருடைய புல் குளோரிய காமிச்சா ஒரு மனுஷனும் தாக்கு பிடிக்க முடியாது, அந்த பிரசனத்தில் இருக்க முடியாது. அதனால அவர் ஒரு மேக சம்பத்துக்குள்ள தன்னை மறைத்துக் கொண்டு அந்த மேக சம்பத்திலிருந்து பேசினார், அல்லது அக்னி சம்பத்தில் மறைத்துக் கொண்டு அவர் பேசினார். அவர் ஒரு தூதனானவராக வந்து அவர் காட்சி அளித்து இவ்விதமாக பேசினார். சில அவர் வெளிச்சமாக வந்து அதிலிருந்து பேசினார். என்னன்னா தேவன் தன்னை மறைத்துக் கொண்டுதான் மனுஷன் கூட பேசினார். அவருடைய புல் குளோரிய மனுஷன் பார்க்க முடியாது, அவர் மகிமை உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஃபாலன் ஸ்டேட்ல நம்ம பார்க்க முடியாது. நம்ம அவரை பார்க்க முடியுமா? அவரை பார்க்க முடியும். இப்பொழுது நம்ம விழுந்து போன நிலையில இருக்கும். ஆடாமுடைய வீழ்ச்சி நமக்கு வீழ்ச்சியை கொண்டு அந்த ஃபாலன் நேச்சர்ல தேவனுடைய முழு மகிமையை நம்ம வந்து நம்ம பார்க்க முடியாது. இப்பொழுது ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் மகிமையை தருகிற. ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தாவியினுடைய பிரசன்னத்தில் இருக்கிறீங்க. ஹலோ, உலகம் என்ன சந்தோஷம், யூடியூப்ப பாத்துக்கிட்டே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் யூடியூப்ப பாத்துக்கிட்டு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுல ஒரு சந்தோஷம். அரசியல் எப்படி போகுது, உலகம் எப்படி போகுது, இதையே பார்த்துக்கிட்டு இருந்து அதுல ஒரு சந்தோஷம். பிள்ளைகளுக்கு அளவர ஸ்டோரி, அளவர அந்த அனிமேஷன் படங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசை இருக்கு. இன்னும் சிலருக்கு குடிச்சுக்கிட்டே இருந்தா அதுல ஒரு ஆசை. இன்னும் சிலருக்கு வேசித்தனம் செய்வதிலையும் இன்னும் பல உலக காரியங்கள்ல செய்வ போவதையும் அதெல்லாம் ஒரு சந்தோஷம். இது பாவ சந்தோஷம். ஆண்டவர் அதை லீகலா எப்படி செய்யணும்னு சொல்லி இருக்கிறாரு. அங்க தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற சந்தோஷம் தான் பாவ சந்தோஷம். இங்க நீங்க வரும்பொழுது இது வந்து பரிசுத்தாவின் சந்தோஷம். ஹல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் துக்கத்தோடு அந்த மாதிரி நீ பாத்துட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு பரிசுத்தாவி இல்லைன்னு அடையாளம். வேத சமுத்திரம் வரும்பொழுது அலட்சா இருக்கணும், வார்த்தையை அலட்சா கவனிக்கணும், ஒரு முகத்துல ஒரு மலர்ச்சி வேணும். அதனால பாருங்க, நம்ம இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியாதவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. பாவ சந்தோஷமானது முடிவிலே வேதனையை கொடுக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால நம்ம இன்னைக்கு பசுத்தாவின் சந்தோஷத்தை வருகிறோம். இங்க எத்தனை மணி நேரம் இங்க இருக்கிறீங்களோ அத்தனை வரைக்கும் நீங்க பசுத்தாவின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க. நீங்க உலக கவலைகளை மறந்துவிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்துவிட்டு இங்க இருக்கும் பொழுது இதுதான் நல்ல நேரம், இதுதான் சமாதானத்தின் நேரம், இதுதான் சந்தோஷத்தின் நேரம். அல்லேலூயா. நம்ம வெளியே போயிட்டாலே நமக்கு பல வேண்டங்கள் நமக்கு ஏற்படுகிறது, வீட்டு பிரச்சனைகள் எல்லாமே வருது. இங்கேயும் வந்துகிட்டு அதை நினைச்சிட்டு இருந்தா என்ன விசுவாசி, நீ என்ன விசுவாசி, உனக்கு என்ன பைபிள் தெரியுது, என்ன சத்தியம் தெரியுது. இங்கேயும் வந்து துக்கத்தோடு இருந்து ஏதோ உன முகத்தை பார்த்தா எப்பத்தோடு துக்கத்தோடு இருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு. இங்க வந்து தேவ பிரசன்னத்தில் வரும்பொழுது அதெல்லாம் இதனுடைய கண்டினியூஷன் தான் ஹெவன். இது வந்து ஒரு கடுகளவு அந்த சந்தோஷத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இதனுடைய கண்டினியூஷன் தான் ஹெவன். இந்த சந்தோஷத்தினுடைய கண்டினியூஷன். இந்த சர்ச்சில் வந்து ஒத்தரால சந்தோஷமா இருக்க முடியலன்னா அவங்க அந்த ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க, ஷேர போக மாட்டாங்க. என்னுடைய வார்த்தையில களி கூறுவது, ஜபத்துல காத்திருப்பதில் சந்தோஷம், வார்த்தையை கேட்பதில் சந்தோஷம், கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுவதில் சந்தோஷம், இந்த சந்தோஷத்தினுடைய கண்டினியூஷன். இது ஒரு ஒரு 1% அங்க வந்து எத்தனையோ கோடி மடங்கு கிடைக்குது. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம என்ஜாய், இங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. எப்படி பாத்தீங்களா, கிறிஸ்டியானிட்டியினுடைய மகிமை வந்து அநேருக்கு தெரியல. எவ்வளவு படிச்சிருந்தாலும் தெரியல, எவ்வளவு காலம் மெசேஜில் இருந்தாலும் தெரியல, நம்ம அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறேன், நான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க போறேன், பரலோகத்தின் சந்தோஷத்தை அறிவிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்ஸ்ல போய் கழுவிட போறேன். எப்ப சர்வீஸ் வரும் அப்படின்னு வர்றது. இந்த ரியல் சோல் வந்து இப்பொழுது எல்லாரும் கலரை காமிச்சு ஆகணும். உங்களுடைய கலர் இப்பொழுது வெளிப்படும். என்னுடைய வார்த்தைக்கு உண்டாக நம்முடைய கலர் வெளிப்படும். அதனால அவ்விதமாக வந்து ஆண்டவரை தேடுகிறவங்க தான் ரியல் கிறிஸ்டியன்ஸ். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு ஃபாலன் ஸ்டேட்ல இருப்பதனால நம்ம வந்து நமக்கு தேவனோடு கூட ஒரு கம்யூனிகேஷன் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆடம் டிட் நாட் நீட் டு ப்ரே. ஆடம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமளும் தேவனோடு கூட ஒரு நாளில நேரடியா இருக்கும் பொழுது ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன் பிட்வீன் டைம், இந்த உலகத்தில் நம் மாம்சத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு பிரேயர் அவசியமாக இருக்கிறது. ஆமே. ஜபம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு தேவன் கொடுத்ததான ஒரு வழியாக இருக்கிறது. God's provided way. நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவன் கொடுத்ததான ஒரு வழிதான் இந்த ஜபமாக காணப்படுகிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம எப்படி பெற்றுக் கொள்வது? ஆண்டவர் வந்து நமக்குள்ள ஒரு அலாரம் செட் பண்ணி இருக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். There is only one way provided by God for anything. ஒரே ஒரு வழிதான் உண்டு. நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி உண்டு என்ற செய்தி 63rd verse 7th month 31st பிரதமர் இவ்விதமாக சொல்லி இருக்கிறார். அதாவது ஒரு குழந்தை வந்து பால் குடிக்கணும்னா அதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற வழி என்னன்னா அலானும். அது அதை விட பெஸ்ட் வழி எதுவுமே கிடையாது. குழந்தைக்கு பால் தேவை, வயிறு பசிக்குது, அது அது அந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி என்னவென்றால் கிரை. They have never been able to find a better way for a baby to get what he wants than to cry for it. அதற்காக அழுவதை தவிர வேற வழி, அதை விட பெஸ்ட் வழி எதுவுமே கிடையாது. அதனால சின்ன குழந்தைகள், தாய்மார்கள் உங்களுக்கு தெரியும், உங்க குழந்தை அழுதுன்னா என்ன அர்த்தம் என்றால் அதுக்கு வந்து பால் அதுக்கு தேவைப்படுகிறது, வயிறு பசிக்கிறது அப்படின்னு அதுக்கு தேவைப்படுது. ஆண்டவர் அந்த குழந்தைக்குள்ள ஒரு அலாரம் செட் பண்ணி வச்சிருக்கிறாராம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் அதுக்குள்ள ஒரு அலாரம் அங்க செட் பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்கு வயிறு பசி எடுத்தோடனே, அது சுள்ளுன்னு வயிறு பசி எடுத்தோடனே வீர் வீர்னு கத்தும், பயங்கரமாடும். உடனே தாய் என்ன செய்வாள் என்றால் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கதை அறிந்திருக்கிறோம். அதனால ஒரு நல்ல படிச்ச ஒரு பெண் வந்து என் குழந்தைய நல்ல மாதிரி வளர்க்கணும், அதனால நான் வந்து 2 மணி நேரத்துக்கு 1 முறை அதுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அலாரம் செட் பண்ணி 2 மணி நேரத்துக்கு ஒரு இடம் அலாரம் அடிக்கும் பொழுது நான் வந்து குழந்தைக்கு பால் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தாய் அதிகமான ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு அது வந்து 2 மணி நேரத்துக்கு 1 முறை அதுக்கு பால் அலாரம் செட் பண்ணி பாலை கொடுக்கும் பொழுது அது என்ன செய்யுமா, அந்த குழந்தை வந்து பாலை துப்பிடுமா. Put the milk in his mouth and he will spit it out. It is not time yet. அது பாலை குடிக்காம பாலை துப்பிடு. ஏனென்றால் அது சரியான நேரம் கிடையாது. அதுக்கு பால் குடிக்க சரியான நேரம் என்னன்னா அது அழணும். நம்ம 2 மணி நேரத்துக்கு ஒரு பால் புட்டியில கொடுத்தோம்னா அது துப்பிடும். God has got a provided way. தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். He stands a little alarm clock. அதனால அதுக்கு அலாரம் கிளாக் அவங்க திருப்புகிறார். இந்த நேரத்துக்கு பால் தேவை. அதனால என்ன செய்வார்கள், இம் கோயிங் டு ஸ்டாப் அண்டில் ஹி கெட்ஸ் த பாட்டில். அது கூச்சலிட ஆரம்பிக்கும், அழுகிறது. எது வரைக்கும்னா பாட்டில் கிடைக்கும் வரைக்கும், பால் பாட்டில் கிடைக்கும் வரைக்கும் அழுகப்படாது. நீங்க ஸ்டாப் பண்ணவே முடியாது. இம் கோயிங் டு ஸ்டாப் அண்டில் ஹி கெட்ஸ் ஹிஸ் பாட்டில். ஹி கிரைஸ் ஃபார் இட். அதனால அது என்ன செய்யறதால அதுக்கு அது அழுகிறது. இதுதான் ஆண்டவர் பரபோதி. அதே போல ஒரு நம்ம பெலிவரா இருக்கிறோம், விசுவாசிகளா இருக்கிறோம், தேவனிடத்திலிருந்து நம்முடைய தேவைகளை பற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் கிரை ஃபார் ஹிம், ஃபார் யுவர் நீட்ஸ். உங்களுடைய தேவைக்காக கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். சின்ன குழந்தை நமக்கு உதாரணம். அதே போல உங்களுக்கு இப்போ என்ன தேவை இருக்கிறது, கிரை கிரை ஃபார் ஹிம், ஃபார் யுவர் நீட்ஸ். உங்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தான் நம்ம எனக்கு என்ன தேவை தெரியுமே, நான் ஏன் ஜெபம் பண்ணும். நீங்க கிரை பண்ணலன்னா கிடைக்காது. He will scream and kick up his heels. காலை உதச்சிக்கிட்டு அது வந்து என்ன செய்யும் என்றால் அது அது அழும். அதே போல நம்ம கிடைக்கும் வரைக்கும், தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும் வரைக்கும், அவருடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் நம்ம வந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமென்.
ஆமென்.
He cries and cries until that word of promise is vindicated. அதனால தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படும் வரைக்கும் நம்ம வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும். ஒவ்வொரு மாசமும் நமக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் விழிப்பு ஜெபம் இருக்கிறது. அதனால நம்ம வந்து கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். அதனால நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வீடுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதானவர் தன்னை நோக்கி வேண்டிக் கொள்வது நன்மையானவர்களை அருளாதிருப்பது எப்படி, அவர் எல்லா விதமான நன்மைகளை அருளுவார். ஹல்லேலூயா. லூக்கா 11:13 பசுத்தாதியை அருளாதிருப்பது எப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நமக்கு ஹோலி கோஸ்ட் கொடுக்கிறார், நமக்கு எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறார். ஆமென். ஜெபம் என்று சொல்லும் பொழுது அனைவரும் என்ன நினைக்கிறார் என்றால் அந்தவரே அதை தாரும், அதை தாரும், இதை தாரும், தாரும் தாரும், ஆஸ்கிங் அண்ட் ஆஸ்கிங் அப்படி வந்து கேட்கிறது அது சரியான ஜெபமா? எப்ப எடுத்தாலும் எனக்கு அதை தாரும் இதை தாரும் அப்படின்னு கேட்கறது தான் ஜெபம் என்று நினைக்கிறாங்க. ஆஸ்கிங் ஆஸ்கிங் ஆஸ்கிங். அதனால நம்ம வந்து கேட்கறது ரைட்டு தான், ஆனா அது மாத்திரம் ஜெபம் கிடையாது. எனக்கு அது தேவை இது தேவைன்னு கேட்கிறது அது மாத்திரம் நம்முடைய வந்து ஜெபம் கிடையாது. நம்ம ஜெபம் வந்து அது வந்து ரைட் கைண்ட் ஆஃப் பிரேயரா இருக்க வேண்டும், சரியான ஒரு ஜெபமா இருக்க வேண்டும். அதனால சரியான ஜெபம் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் கொஞ்சம் பிரைஸ் பண்ண வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். அவரை துதிப்பது என்றால் என்ன அர்த்தம் என்றால் we would give his name. அவருடைய நாமத்தை நம்ம சொல்லுகிறோம். நாமம் என்றால் என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்துங்கிறது தான் அவருடைய நாமம்னு நீங்க அப்படி மட்டும் எடுத்து விடக்கூடாது. யெகோவா இருங்கிறது அவருடைய நாமம். அல்லேலூயா. யெகோவா ரேஃபாங்கிறது அவருடைய நாமம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே அது அவருடைய நாமம். அதனால அவருடைய நாமம் நிறைய இருக்குது. நம்ம என்னென்ன காரியங்களுக்கு நம்ம தேவையோ அந்த நேரத்தில் அவருடைய அதுக்குரிய அவருடைய நாமத்தை சொல்றோம். அதை வந்து சங்கீத புஸ்தகத்துல நீங்க படிக்கும் பொழுது தாவீது எவ்வளவு ஆண்டவரை அடோர் பண்ணுகிறா, எவ்வளவு புகழுகிறா, அவருடைய நாமத்தை எவ்வளவு சொல்லுகிறான். நம்ம அவருடைய நாமம்னா இயேசு அப்படிங்கறத அவருடைய நாமம் நினைக்கிறோம். இது பொதுவா எல்லாரும் நினைக்கிறது. இல்ல, அவருடைய நாமம் நிறைய இருக்குது, ஆனா அவர் மாம்சத்துல வரும்போது கொடுக்கப்பட்ட நாமம் இயேசுங்கிற நாமம், அது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அவருடைய பத்த பெயர்கள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு சங்கீதத்தை நீங்க வாசிப்பாருங்க, என் ரட்சிப்பின் தேவனே, என் பலனாகிய கர்த்தாவே, என்னை விடுவிக்கிறவரே, இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது அந்த ரைட் கைண்ட் ஆஃப் நாமத்தை அந்த நேரத்தில் சொல்லும் பொழுது உடனே ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுக்கிறார். நீங்க அவனுக்கு வியாதி வரும் பொழுது பரிகாரியாகிய தேவனே அப்படின்னு சொல்லணும். அவருடைய நாமத்தை நீங்க சொல்லி கூப்பிடும் பொழுது, அதான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுறதுனால நமக்கு என்னன்னா இயேசுவின் நாமத்துல நம்ம ஜெபிக்கணும். அதுதான் நினைக்கிறாங்க. அந்த ஒன்னு பாயிண்ட் தான் தெரியவே ஒழிய மற்ற பாயிண்ட் எல்லாம் தெரியறதில்லை. அது பைபிள் நல்லா படிச்சாதான் எல்லாமே ஜபமும் நல்லா வரும். பைபிள் நல்லா படிக்காதவங்களுக்கு ஜபம் வராது, சொன்னதுதான் சொல்லிட்டு இருக்கணும். அதனால பாருங்க, என்ன தவித என்ன செய்யறான் என்றால், அந்தந்த சூழ்நிலைக்கு அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அந்தந்த தேவை வரும்பொழுது அவன் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறான். ஹல்லேலூயா! அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறான். ஆமென். அப்பொழுது ஆண்டவர் பாருங்க அவன் ஜபத்தை அங்க ஆன்சர் கொடுக்கிறார். இதுதான் ரைட் கைண்ட் ஆஃப் பிரேயர். அதனால நம்ம வியாதியா இருக்கும் பொழுது யெகோவா ரேபா, நீர் நான் உன்னை பரிகாரியாகி தேவன் என்று நீ சொல்லி இருக்கிறீர் அப்படின்னு சொன்ன, பைனான்சியல் நீட்ஸ் வரும் பொழுது ஆண்டவரே என்னை தொழுது கொள்கிற யாவருக்கும் நீர் ஐஸ்வர்ய சமணராயிருக்கிறீ, என் யகோவாயிராகிய தேவனே மற்ற சோத்திரம், ஆபிரகாமுக்கு நீர் ஆட்டுக்குட்டியை உண்டாக்கிறீ எனக்கு, இந்த மாதிரி அவருடைய நாமத்தை சொல்லுங்க. அவருடைய நாம நிறைய இருக்குது, ஆயிரக்கணக்கில் இருக்குது, சங்கீத புஸ்தகத்துல நிறைய இருக்குது. அதனால அவன் சங்கீதக்காரன் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றால், அவருடைய நாமத்தை அவன் சொல்லுகிறான். நீங்க அவருடைய நாமத்தை சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய ஜெபம் கண்டிப்பா கேட்கப்படும். பாருங்க, கர்த்தர் பல்லவத்தில் இருக்கிறார், அவர் நம்ம அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். எபிரேயர் 3:1 வாசிக்கலாம். எபிரேயர் 3:1,
இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள்.
நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர், கன்சிடர் தி அப்போஸ்தல் அண்ட் ஹை பிரீஸ்ட் ஆஃப் அவர் ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன் என்றால் கன்ஃபஷன் என்ற அர்த்தம். நம்ம அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹெவன்ல அவன் அறிக்கை பண்ணுகிறார். நீங்க இங்க கன்ஃபஷன் பண்ணும் பொழுது அவர் ஹெவன்ல கன்ஃபஸ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா! யுவர் கன்ஃபஷன் லைன்ஸ் அப் வித் வாட் ஹீ சேஸ் இன் ஹெவன். உங்களுடைய அறிக்கை அவருடைய அறிக்கைக்கு லைன் அப் ஆகணும். அவர் என்ன சொல்லியிருக்கிறார், ஐ ஆம் தி லார்ட் தட் ஹீலத்தி, உன்னை சுகமாக்குற தேவன் நானே. அது அவருடைய அறிக்கை. உங்களுடைய அறிக்கை அதே மாதிரி இருந்தா அவருடைய அறிக்கையை பல்லகத்துல அவர் கொடுக்கிற அவர் அந்த அறிக்கையும் பூலகத்துல நீங்க செய்யற அறிக்கையும் ரெண்டும் லைனப்பானா உங்களுக்கு ஜபம் கேட்கப்பட்டோம். உங்க அறிக்கை வந்து கான்ட்ராரியா இல்லாதபடி உங்க அறிக்கையும் அவர் அறிக்கையும் ரெண்டும் ஒண்ணு போல இருந்தால் உங்களுக்கு ஜபம் கேட்கப்படும். நீ சொல்லிருக்க உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறீர். யோவான் 1:9 வாசிக்கிறார், என்னுடைய கணவர் ரொம்ப இருளில் இருக்கிறார், ரொம்ப இருட்டா இருக்கிறார், நீர் வந்து என்ன செய்யும் என்றால் அவரை பிரகாசிக்க செய்ய வேண்டும் அப்படின்னு நீர் ஒளியா இருக்கிறீர். இயேசுவே, நீர் உலகத்தின் ஒளியா இருக்கிறீர். ஒரு பாதிய வந்து அந்த வெளிச்சம் அந்த பிரகாசாமணி சொன்ன உங்க கணவர் ரச்சிக்கப்பட்டிருக்க, உங்க பிள்ளைகள் ரச்சிக்கப்பட்டு. அதான் உங்க கன்ஃபஷனும் அவருடைய கன்ஃபஷன். இயேசு கிறிஸ்துவோட கன்ஃபஷன் வந்து அவருடைய பைபிள்ல நமக்கு எழுதியிருக்கு. அவர் ஹெவன்ல அந்த கன்ஃபஷன் பண்ணுகிறார். உங்க கன்ஃபஷன் வந்து அங்க சரியா இருந்தா அவருடைய கன்ஃபஷன், அவருடைய அறிக்கையும் உங்க அறிக்கையும் சரியா இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்னு நினைச்சா அதே தான் நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றதும் நான் சொல்றதும் ஒன்னாதான் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னு நினைக்கிறேன்னா அதே தான் நீங்க சொல்றீங்க. நீங்க என்ன சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களோ அதான் பாருங்க. ரெண்டு ஆதியும் ஒத்து போதும். ஒரு விசுவாசியும் பாஸ்டர் ஆதியும் ஒத்து போகணும். ஒரு விசுவாசி ஆதி பாஸ்டர் சொல்ற விரோதமா இருந்தா நல்ல விசுவாசி கிடையாது, கீழ்ப்படியாத விசுவாசி. அதனால நம்ம அறிக்கையும் அவங்க அறிக்கையும் சரி. பாஸ்டர் தேவனுடைய வார்த்தையின்படி சொல்லுகிறார். அதே வார்த்தை தான் பாஸ்டர் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நல்ல விசுவாசி, ரெண்டு பேருக்கும் ஒரே ஆவி இருக்கு. அதனாலதான் பல்லவத்தில் அவர் இருக்கிறார், அவர் வார்த்தையாக இருக்கிறார். அவர் உலகத்தில் என்ன வார்த்தை சொன்னாரோ அதுதான் அங்கே அறிக்கை பண்ணுகிறார். நீங்க உங்க அறிக்கையும் அவர் அறிக்கையும் சரியா இருந்தா உங்களுடைய ரிக்வஸ்ட் கிராண்டட். அல்லேலூயா. இதுதான் ஜபங்கிறது. அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய கன்ஃபெஷன் வந்து அவர் கன்ஃபெஷனும் நம்முடைய கன்ஃபெஷனும் நம்முடைய அறிக்கையும் சேமா இருந்தா மேட்ச் ஆனா என்ன செய்வந்தால் we will grant what been granted by what God promises in his word. தேவன் நம்முடைய வார்த்தையில என்ன வாக்கு தத்தம் பண்ணினாரோ அது நமக்கு கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றாரு. நடந்த ஒரு சம்பவம், ரொம்ப எளிமையான ஒரு காரியம், ஆனால அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு. அது என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு கப்பல்ல வந்து கேப்டன் இருக்கிறார். அங்க பிரயாணம் போய்கொண்டிருக்கிறாங்க. ஆல் திங்ஸ் ஸ்ரீபு போர்ட் 62 மாசம் 24 தேதி அந்த செய்தியை கொடுத்துல சொல்லுகிறார். ஒரு ஓல்டு கேப்டன் ஆன் த சி, இத கப்பல்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு அதிக சுகவீனம் ஆகிவிட்டதாம். சுகவீனம் ஆகி மறிக்கும் தருவாயில இருக்கிறார். ஹி லே டையிங். அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், இந்த கப்பல்ல யாராவது பைபிள் வச்சிருக்கிறாங்களா, எனக்கு வந்து பைபிள் வாசிக்கணும். யாராவது வந்து எனக்கு பைபிள் காது கேட்க முடியாது, பைபிள் வாசித்தா எனக்கு நல்லா இருக்கும் போல தெரியுது. யாராவது பைபிள் வச்சிருக்கிறாங்களான்னு கேட்கும் பொழுது, தேடி பாக்குறாங்க யாராவது பைபிள் வச்சிருக்காங்கன்னா, ஒரு பையன் பைபிள் வச்சிருக்கிறான். ஆனா அந்த பையனை கூப்பிட்டு வந்தாங்கன்னா, கூப்பிட்டு வரும் பொழுது எனக்காக நீ கொஞ்சம் பைபிள் வாசிப்பியான்னு கேட்கிறான். அப்பொழுது நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏசாயா 53:5 வாசிக்கிறான். நம்முடைய நீர்கள் நிமித்தம் ஒரு காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Let me read it the way my mama used to read it to me. நான் வந்து எங்க அம்மா சொல்லிக் கொடுத்த மாதிரி நான் வாசிக்கட்டுமா அப்படின்னு அவன் சொல்றான். முதல்ல அந்த வசனத்தை வாசிக்கிறான். அதுக்கு பிறகு எங்க அம்மா சொல்லிக் கொடுத்த மாதிரி நான் வாசிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன வாசிக்கிறான் என்றால், மாமா யூஸ் டு செட் மீ அப் அப்பாங்க நீ அன் ரீட். ஏன்னா மாமா மடியில வச்சு என்கிட்ட இப்படி வாசிக்க சொல்லிக் கொடுப்பாங்க. அவன் பேரு வில்லி ப்ரூயட். அதனால அவன் என்ன வாசிக்கிறான் என்றால், ஹி வாஸ் வுண்டட் ஃபார் வில்லி ப்ரூயட், ஹி வாஸ் பியூஸ்ட் ஃபார் வில்லி ப்ரூயட்ஸ் இனிக்விட்டி, த சர்ச்சைஸ்மென்ட் ஆஃப் வில்லி பீரியட் பீஸ் வாஸ் அப்பான் ஹிம் அண்ட் வித் ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் வில்லி ப்ரூயட் வாஸ் ஹீல்ட். வில்லி பீரியட் மீறல் நிமித்தமாக அவர் காயப்பட்டு, வில்லி பீரியட் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டு, வெள்ளி பீரியட்டுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் வெள்ளி பீரியட் குணமானான் அப்படின்னு வாசிக்க, எங்க அம்மா எனக்கு இப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிறான். பாருங்க, ஒரு தாய் பிள்ளைக்கு என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்குது. அவள் அவளுடைய கேப்டன் என்ன சொல்றா, உங்க அம்மா வாசித்த சொல்லி கொடுத்த மாதிரி நீ ஏன் பேர போட்டு வாசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். மேபி மை நேம் குட்டி ரீட் இன் சீட், நீ ஏன் போட்டு வாசி அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் லிட்டில் பாய் என்ன செய்யறான் என்றால் வாசிக்கிறான். அவர் பேரு ஜான், ஜான், ஜான் கோட்ஸ். அதனால ஹி வாஸ் உண்டட் ஃபார் ஜான் கோட் சால்வேஷன், ஜான் கோட் சால்வேஷனுக்கு ரசிப்புக்காக அவர் காயப்பட்டார். ஹி வாஸ் ப்ரூஸ்ட் ஃபார் ஜான் கோட்ஸ் இனிக்விட்டி, அந்த ஜான் கோட்ஸ் இனிக்விட்டிக்காக அவர் வந்து நறுக்கப்பட்டார். அவர் ஜான் கோட்ஸினுடைய சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் ஜான் கோட்ஸ் அந்த கேப்டன் வந்து சுகமாயிட்டார் அப்படின்னு வாசித்தான். உடனே அவன் முகத்துல வெளிச்சம் பிரகாசித்தான். லைட் பிளாஷ் ஓவர் த ஓல்டு கேப்டன் ஃபேஸ். அதனால இவங்க பாய் நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. அதனால பாருங்க, உடனே என்ன செய்தான், நான் அதை கண்டுபிடித்து விட்டேன் அண்ட் த லார்ட் ஹீல்ட் ஹிம். உடனே அவனை சுகமாயிட்டேன். ஏன்னா இந்த அறிக்கையும் அவர் அறிக்கையும் சரியா இருக்கு. அல்லேலூயா. அவர் நம்முடைய ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியன், அறிக்கையின் பேரில் செயல்படுகிறவர். நீங்க என்ன அறிக்கை பண்றீங்களோ அந்த அறிக்கையின் பேரில் அவர் செயல்படுறார். இந்த பையனுக்கு அவங்க அம்மா இப்படி ஒரு பாடம் கற்பிச்சாங்க. நம்ம பிராயமாளர்கள் என்ன பாடம் கற்பிக்கீங்களோ தெரியல. அதனால இந்த வசனத்தை இப்படி பாடம் படிச்சு கொள்ளும் பொழுது அவ அதை அப்படி செஞ்சா இப்போ ஒரு கேப்சனுக்கு மரண தருவாயில் இருக்கிற ஒரு கேப்சன் நடுக்கடல்ல இருக்கிறான், உதவி யாரும் செய்ய முடியாது. இந்த நாட்டில் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் முகத்துல சந்தோஷம் வந்து உடனே ஹில்டி நடந்த சம்பவம் பாருங்க. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அருமையாக இருக்கு. நீங்க அதை உண்மையிலே விசுவாசித்து கன்ஃபர்ஸ் பண்ணா பல்லகத்தில் ஆண்டவர் அந்த வார்த்தையை உங்களுக்காக கன்ஃபர்ஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்க அறிக்கையின் பேரில் அவர் சேவைப்படுகிறார், அவர் கிராண்டட் பண்ணிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இதுதான் வந்து நம்முடைய கன்ஃபஷனும் அவருடைய கன்ஃபஷனும் சரியாக இருக்க வேண்டும். ஆமே. நமக்கு எவ்வளவு வார்த்தைகளை கொடுத்திருக்கார், எவ்வளவு பிராமிஸ் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் அந்த வார்த்தைகள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை? அந்த வார்த்தைகள் வந்து ஏன் நம்ம நிறைவேறவில்லை என்றால் அந்த வார்த்தை வந்து அது ஜீவிக்கவில்லை என்று அர்த்தம். பிரணம் வந்து என்ன செய்கிறார் என்றால் அவர் இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியாவுக்கு வரும்பொழுது மெகடி சபை போத பிசப்பு நினைக்கிறேன், அந்த பிசப் என்ன சொல்லுகிறார் என்றால் நாங்க வந்து உங்களை விட அதிக பைபிள் தெரிஞ்சிருக்கிறோம். நீங்க அமெரிக்கன்ஸ் வந்து உங்களுக்கு தான் பைபிள் நிறைய தெரியும் நீங்க நினைக்கிறீங்க, உங்களை விட நாங்க அதிகமா பைபிள் தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு சத்தியம் வரக்குனால எங்களுக்கு சத்தியம் வந்துச்சு. தோமா இயேசு கிறிஸ்துவின் சீசன் முதலாம் நூற்றாண்டில சத்தியத்தை கொண்டுட்டான். அதனால நீங்க தான் வந்து ரொம்ப பைபிள் நாலேஜ் இருக்குது, அமெரிக்காக்காரங்களுக்கு தான் நாலேஜ் இருக்குது, இந்தியாக்காரங்களுக்கு நாலேஜ் இல்லை. நீங்க நினைக்காதீங்க, உங்களை விட எங்களுக்கு நல்ல பைபிள் தெரியும். ஆனா என்னன்னா நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால் அந்த வார்த்தையை வந்து ஜீவிக்கிற ஒரு நபர் வேண்டும். அந்த வார்த்தையை ஜீவிக்கிற, எங்களுக்கு பைபிள் தெரியும், வார்த்தை தெரியும், அந்த வார்த்தையை ஜீவிக்க வைக்கிற ஒரு மனுஷனை வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். உங்களை நாங்க அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க வார்த்தையை ஜீவிக்க வைக்க வேண்டும், அதை லிவிங் வேர்டா மாற்றணும். ஹல்லேலூயா. அப்படி அவர் சொல்லுகிறார். நாங்க இங்க பிரிண்ட் வச்சு பண்ணிருக்கிறேன், எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அதிகமாக அவர் சொல்லும் பொழுது நீங்க கூட்டத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்து வார்த்தையை ஜீவிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அதே போல அந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து வார்த்தையை ஜீவிக்க வைத்தார். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கு, வாக்கு தத்துவங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். நம்முடைய ப்ராப்ளமுக்கு என்ன வாக்கு தத்துவம் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த வார்த்தையை வந்து அவர் ஜீவிக்க வைக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் எத்தனை முறை படிச்சிருக்கிறேன், எத்தனையோ முறை நான் ஜெபத்தில் சொல்லி இருக்கிறேன், எனக்கு இந்த வார்த்தை மனப்பாடமா கூட தெரியுது. இப்பொழுது இந்த வார்த்தையை இந்த உபாசி ஜெபத்தில் எனக்கு ஜீவிக்க செய்யும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை ஜீவிக்க செய்ய இயேசு கிறிஸ்து வாழ முடியும். அவர் பசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில ஜீவிக்கிறது லிவிங் வேர்டா இருக்கணும். வெறும் எழுத்து அல்ல, எழுத்து கொள்ளும் ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அதனால இந்த வேர்டு வந்து என் வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நான் நெகட்டிவ் டெஸ்டிமோனியை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஜம்பா பயப்படுச்சா நான் என் வாழ்க்கையில ஒன்னும் மாற்றம் இல்லை, ஒன்னும் நடக்கல, இது நெகட்டிவ் டெஸ்டிமோனி. அந்தவரே என் வாழ்க்கையில வார்த்தையை நிறைவேற்றினார், என் ஜபத்தை கேட்டார், அது வீணா போகல. இந்த வார்த்தையை அந்த என் வாழ்க்கையில ஜீவிக்கிற வார்த்தையா மாற்ற, இதுதான் பெரிய சாட்சி. ஒன்னும் பிரமாதம் இல்லை. நீங்க வந்து அந்த சின்ன பிள்ளை போல நீங்க விசுவாசித்து நீங்க கன்ஃபஸ் பண்ணுவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை வந்து ஜீவிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அந்த ஜீவிக்க வைக்க அவரால் முடியும். நம்ம ரைட் மெண்டல் ஆட்டிடியூடு இருக்கும் என்றால் அவர் அந்த வார்த்தையை வந்து ஜீவிக்க வைத்தார். ஆமே. அந்த வார்த்தையை சரியான விதமாக நம்ம அணுகுவோம் என்றால் அவர் அந்த வார்த்தையை ஜீவிக்க வைத்தார். ஆமே. அதனால நீங்க கவனிக்கும் பொழுது முதலாவது ஜெபத்தில் பிரைசிங், அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். அவருடைய நாமம் என்று சொல்லும் பொழுது அவருடைய பட்ட பெயர்கள், ரஜிபின் தேவனே, நீதியுள்ள நியாயாதிபதியே சொல்லும் பொழுது சாஸ் உங்களுக்கு முன்னால போவோம், உங்களுக்கு முன்னால விழுந்து போவோம், நமக்கு ஒரு வெப்பன் இருக்குது, ஜபங்க வெப்பன் இருக்குது. எப்படி பிசாசை நம்ம மேற்கொள்ள முடியும்? ஒரு பாஸ்டரா இருந்தா அதிக ஆவியின் போராட்டம் உண்டு. சில ஆவிகளை எனக்கு ஏத்து நிற்கும், சில ஆவிகளை என்னை உழித்து செய்யடாவி பிளாக் பண்ணும். நான் விடயத்திலே அனுபவிச்சிருக்கிறேன். அதனால அந்த ஆவிகள் வந்து எனக்கு விதமா போராடும் பொழுது இது ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா! என்கிட்ட ஒரு பெரிய வெப்பன் இருக்கு, பிரேயருங்க வெப்பன் இருக்குது. ஹல்லேலூயா! பிசாச வீழ்த்த முடியும். ஹல்லேலூயா! அதனால அவர் வார்த்தையை எனக்காக ஜீவிக்க வைப்பார். ஹல்லேலூயா! எனக்கு பிராமிஸ் வேர்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த பிராமிஸ் வேர்டு நிறைவேறாம போகாது. பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்யும் என்றால் எனக்கு முன்பாக அது தாழ்ந்து போகத்தான் செய்யும். செய்தியில சொல்லிக்க, நியூயார்க்ல 54 வருஷம் 9வது மாசம் கொடுத்த செய்தி. அதனால இந்தியாவில வரும்பொழுது கிரேட் அத்தாரிட்டிஸ் என்ன சொன்னாங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு மிஷினரிய பார்த்திருக்கிறோம், தோமா எங்களுடைய ஃபர்ஸ்ட் மிஷினரி. அதனால நாங்க என்ன விரும்புகிறோம், what we want is somebody who can make the word manifest. ஹல்லேலூயா! ஒருத்தர் வந்து அந்த வார்த்தை உண்மைங்கிறத இங்க மத்தியில இந்தியாவில இருந்து நிரூபிச்சு காமிக்கணும். திருப்பத்தானா 1954 வந்து தேவனுடைய வார்த்தை உண்மை நிரூபிச்சு காமிச்சார். வேர்ட் மேனிஃபெஸ்ட். ஹல்லேலூயா! What we want to see is someone who can make the word be alive. யாராவது ஒருத்தர் வந்து தேவனுடைய வார்த்தை ஜீவிக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா! The letter can let, but the spirit will give it life. Hallelujah! The word manifest is what we need today. இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? இந்த வார்த்தை ஜீவிக்கிற வார்த்தையா மாறும். இந்த உபாச்சியத்தில் உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு பிராமிஸ் வேர்டு தெரியும், உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற பிரீச்சர்ஸுக்கு இன்டெலிஜென்ஸ் நிறைய இருக்கு, அமெரிக்கா காரங்களை விட அதிக இருக்கு. ஆனா அமெரிக்கால பிறந்து வந்தியன் நாயன் பிராமன் தேவனுடைய தீக்கு தேசியா இருந்தார். அந்த வார்த்தை உண்மை. இயேசு கிறிஸ்து நேற்று நின்று எந்த மாறாடவே இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் அன்னைக்கு செய்த அற்புதத்தை இதை செய்தார். ஹல்லேலூயா! பாலை எடுத்துட்டு போட்டு வீல் சேர்ல இருக்க கேலை பார்த்து நீ போய் எடுத்துட்டு வா, எண்ணி எடுத்துட்டு வருது. வார்த்தையை ஜீவிக்க செய்தார். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஜீவிக்கிறார். அவருடைய வேர்டு இன்னைக்கு ஜீவனுள்ளது என்பதை அங்க நிரூபித்து காண்பிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன, அது ஒரு பப்ளிக் ஷோவா வேண்டாம். பெண்ணுடைய வாழ்க்கையில் பப்ளிக் ஷோவா இருந்தது, வெளியரங்கமான காட்சியா இருந்தது. அந்த வரை என் வாழ்க்கையில் இது தேவைப்படுகிறது. நீ இப்படி ப்ராமிஸ் பண்ணிருக்கிறீன், என்னுடைய அறிக்கையும் உங்களுடைய அறிக்கையும் ஒன்னா இருக்கிறது, இதை நீ ஜீவிக்க செய்யும். யூ ஆர் மை ஹை பிரீஸ்ட். ஹல்லேலூயா! நீ என்னுடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறீன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஃபாஸ்டிங் பேர்ல சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் மிரக்கல் நடக்கும். ஹல்லேலூயா! இறந்து போன மாதிரி சர்ச்சில் கண்டிட்டு எதையுமே ரிசீவ் பண்ணாம நம்ம என்ன சர்ச்சைக்கு போய் தானே ஆகணும், உபாச ஜபம் செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. பாஸ்டர் சொல்லி இருக்கிறார் உபாச ஜபம் செய்யணுமே. அந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்க வந்து தேவனுக்கு எந்த நன்மையும் பெற முடியாது. ஒரு வாஞ்சையோடு கூட ஒரு தீர்மானத்தோடு கூட நம்ம வர வேண்டியதாக அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா! அதனால அவரை நம்ம பிரைஸ் பண்ண வேண்டும், தேங்க்ஸ் கிவிங் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா! ஒவ்வொரு நாளும் அவர் என்ன நமக்கு செய்தார், அந்த தேங்க்ஸ் கிவிங் பண்ண வேண்டும். நம்ம வந்து அந்த தேங்க்ஸ் கிவிங் சோத்திர பள்ளியிலும் என்னை மகிமைப்படுத்துறான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அத கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் சுதி எப்போது என் வாயில் இருக்கும். அந்த தாவீது ரைட் கைண்ட் ஆஃப் பிரேயர் பண்ணான். அவன் வாழ்க்கையில ஒரு யுத்தத்திலும் தோல்வி அடைஞ்சது கிடையாது. அவன் கர்த்தரை விட்டு கொஞ்சம் பேக் சைடிங் ஆனாலும் கூட அவனுக்கு தோல்வி கிடைக்கல. ஏனென்றால் அவன் கர்த்தரை எப்படி அணுக வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறிந்திருந்தான். ரைட் கைண்ட் ஆஃப் பிரேயர் செய்தான். அவனை போல யாரும் துதிக்கல, அவனை போல யாரும் சோத்திரம் பண்ணல, அவனை போல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதும் யாரும் கிடையாது. நீங்க சங்கீதத்தை வாசி பார்த்தா தெரியும். அவள் தாவீது அவ்விதமான ஒரு பிரேயர் லைஃப் வைத்திருந்தா, அந்த பிரேயர் லைஃப் சரியான ஒரு ஜபத்தை வச்சிருந்தனால தேவன் தன்னுடைய வார்த்தையை அவனுக்கு உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா! மேக் தி வேர்ட் அலைவ் இன் ஹிஸ் லைஃப். ஹல்லேலூயா! எப்படி பாத்தீங்களா, அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். அதனால சகாயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்கிறான் என்றால், ஒரு மனுஷன் ஜபம் பண்ண போகிறான். சங்கீதம் 32:6 வாசிங்க.
இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது.
இதோ சகாயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பக்தி உள்ளவனவன் உண்மை நோக்கி கூப்பிடுவான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரளயம் வந்தாலும் அவனை அணுகாது. அதனால இப்ப நம்ம வந்து மனைவிட்டு பேசிட்டு இருக்கோம், இல்ல குடும்பத்துல பேசிட்டே இருக்கிறோம், சும்மா வள வளன்னு பேசிட்டே இருக்கிறோம், சரி மணிக்கடகுல பேசிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடும். கொஞ்சம் சிலிப்பாகி சபத்துல பண்ண ஆரம்பிக்கணும். தனியா போய் ஜெபிக்க ஆரம்பிக்கும். ஒரு வீட்டுல ஒரு ரூம்ல போயிட்டு நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சா ரொம்ப நேரம் மனுஷங்கிட்டே பேசிட்டு இருக்கோம், வள வளன்னு பேசுறோம், வாய் தான் வலிக்கிறது. அந்த மாதிரி வாய் வலிக்க நம்ம பேசிட்டு இருக்கோம். சில நேரத்துல கத்தத்தை போய் கொஞ்சம் பண்ணும். அப்படி சொல்லும் பொழுது சகாயம் கிடைக்கும் நேரம் அல்ல, சகாயம் கிடைக்கும்னா டைம் கிடைக்கும் சொல்ல. உடனே நம்ம அதை விட்டுட்டு ஸ்லீப் என்றால் நம்ம தனியா அங்க போயிட்டு நம்ம ஜெபம் பண்ணா மிகுந்த ஜலப்பள்ளம் வந்தாலும் ஒண்ணும் செய்யாது. ஜலப்பள்ளம் தான் சோதனைகள். சாசு வெள்ளம் போல வருவான், சத்ரு எல்லாம் பள்ளம் போல நமக்கு ரோமா வரும் பொழுது ஜெபத்துல இருக்கிற மனுஷன் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவன் ஜெபிக்கிறான் என்றால் அவனை வந்து ஜலப்பள்ளம் வந்தாலும் ஒண்ணும் செய்யாது. ஹல்லேலூயா. ஏசு கிறிஸ்து தம்முடைய சீசல பார்த்து நீங்க அக்கறைக்கு போங்க அப்படின்னு அவர் ஸ்லீப் பண்ணிட்டாரு. ஐந்தப்ப ரெண்டு பேரும் ஆசீர்வித்தார், ஜனங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு, அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டை பார்த்து போயிட்டாங்க. அவங்க வீட்டை பார்த்து போக சொல்ல சீசல பார்த்து நீங்க அக்கறைக்கு போங்க, நீங்க அங்க போங்கன்னு சொல்லிட்டு அவர் மலை மேல போய் ஜெபிக்க ஆரம்பிச்சார். அப்பொழுது என்ன வந்தது? புயல் காற்று வந்தது. புயல் காற்று வந்தது. இதை ஏசு கடலின் மேல் நடந்து வந்தார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, அவர் கொஞ்சம் ஜெபிக்க போயிட்டார். அதே மாதிரி ஒரு அனுபவத்தை நீங்க பெற்றீங்கன்னா நீங்க ஜெப வீரர்களா இருப்பீங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் லைஃப் நமக்கு ஒரு உதாரணமா இருக்கு. அப்படி ஜெபிக்க போகும்போது அவர் கடல் மேல் நடக்க முடிஞ்ச அந்த வல்லமை இருந்தது. ஹல்லேலூயா. கடல் மேல் நடந்து வந்த மத்தேயு 14:24 வாசிக்கலாம்.
பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும்
என்றார். இவர் ஜலத்தின் மேல் நடந்து நான் உம்மிடத்தில் வரவுக்கு நீர் கட்டளை. ஜலத்தின் மேல் நடந்தார். கடல் அலைகளை ஒன்னும் செய்ய முடியல, தண்ணீர் அவரை மூழ்கடிக்க முடியல. உலகம் இன்னைக்கு ஒரு கடலா இருக்குது, அலைகள் ஓய்வதில்லை. கடல் கடல் சில நேரத்தில் கொந்தளிக்கிறது, கடல் சில நேரத்தில் ரொம்ப டீப்பா இருக்கிறது. என்ன டீப்பா இருந்தாலும் அது மேல நடக்க முடியும். ஹல்லேலூயா. ஜனங்கள் கடலின் அலை போல அலை அலையாய் திரண்டு வந்தார்கள் அப்படின்னு அரசியல் கட்சிகள் அங்க பேசுவாங்க. இங்க கூட்டத்துக்கு ஜனங்கள் அலை அலையா வந்தாங்க. ரைட்டு தான், அலை அலையா தான் நம்ம அது மேல நடக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தின் மக்கள் மேல நம்ம நடக்கிறோம். அதெல்லாம் நம்ம காலுக்கிட. ஹல்லேலூயா. அவங்களால நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் தான் இந்த கடல் சமுத்திரமாயிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு கருத்தை வச்சிருப்பாங்க. நீ உன் கருத்து பேசு, உன் மனதில் பேசு, அதெல்லாம் எனக்கு ஒன்னும் செய்ய போதில்ல. நான் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன், நீ உன் சொந்த கருத்தை பேசு. வச்சிக்க, நீ உன்ன நீதிமானா வச்சிக்க. நீ என்னத்த அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை செய்வாங்க. நம்ம அது மேல நடக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தோம்னா தனியா போய் அவர் ஜெபம் பண்ணினார். அதனால கடல் மேல நடக்கும்படியான அந்த வல்லமை அவருக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. எவரும் சொல்லுகிறா, அந்தவரே நீரே ஆனால் நானும் நடக்குமா? வா, உனக்கு சைத்திருந்தா நீ வா. அதனால அவனும் கடல் மேல நடந்தான். இந்த ரெண்டு பேர் தான் கடல் மேல நடந்திருக்கிறாங்க. ஆனாலும் அவன் என்ன செய்தார் என்றால் திடீரென்று அவன் பார்க்கும் பொழுது, சுத்தி முத்தி பார்க்கும் பொழுது காற்று பலமாய் இருக்கிறது, சமுத்திரம் மும்முரமாய் இருக்கிறது. பயந்து அவன் உள்ள அமல ஆரம்பித்தான். எசுதையே பார்த்துட்டு வந்த அவன் அமர்ந்திருக்க மாட்டான். காத்தீங்க, அவங்க எப்படி சொல்றாங்க, இவங்க எப்படி சொல்றாங்க, ஒரே ப்ராப்ளமா இருக்குது. அந்த பாட்டுல ப்ராப்ளம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், நம்ம எசுவை பார்த்து நம்மளுடைய ஓட்டத்தை தொடரணும். ஹல்லேலூயா. 1008 காரியங்கள் 1000 சொல்லணும். பிசாசு அப்படிதான் சொல்லுவாங்க. நம்மள ஒண்ணு நம்ம ஜீசஸ் கிறிஸ்து நோக்கி போகணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை தோத்தரும் முடிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து நோக்கியே நம்ம போகணும். நம்மளுடைய கோல் ராச்சர்ல போகணும். அந்த கோலை விட்டுட்டு நம்ம வந்து ஜனங்களை பார்த்தோம்னா நம்மள மூளை குழப்ப பார்ப்பாங்க. பிசாசு அதிகமா தான் செய்யும். நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய அழைப்பு என்ன? நம்முடைய காலிங், நம்முடைய அனாயிட்டிங், நம்முடைய வெளிப்பாடு என்ன? அதையே பார்த்துக்கிட்டு போனா மெயின் திங் அதுதான். அந்த மெயின் திங் நம்ம போகும்பொழுது இந்த சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அதனால அவன் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் அமலல்ல, இங்கு அவன் காற்றை பார்க்கும் பொழுது, கடலை பார்க்கும் பொழுது, கீழே பார்க்கும் பொழுது அவன் அவ்வளவு பொழுது ஒரே ஒரு சின்ன ஜபம் தான் பண்ணான். ஆண்டவரே ரட்சியும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம்.
காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று.
ஆண்டவரே என்னை ரட்சியும். லார்ட் சேவ் மீ. ஒரே வேடுதான். வலது பக்கத்துக்கெல்லாம் சொல்லாமலே ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியோனை நினைத்தருளும். ஒரே வேடுதான். பெரிய நீள ஜபம் கிடையாது. லார்ட் சேவ் மீ. இத கத்தர் என்ன செஞ்சால கையை நீட்டி அவனை திருப்பி, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்று சொன்னார். யோவான விசுவாசியில ரொம்ப ஒரு அங்க ஒண்ணு என்ன எழுதியிருக்குன்னா, அவரு வந்து கடல் மேல் நடந்து வரும் பொழுது அவங்க வந்து அவருடைய படையில ஏறினாராம். ஏறின உடனே அது வந்து கரையை சேர்ந்துட்டான். அந்த மாதிரி இருக்கு, அதிகமாக அங்கே இருக்கு. அதாவது யோவான் 6 அதிகாரத்தில் நீங்க 19 வாசிங்க.
அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து
இயேசு 3-4 மைல் கடல்ல நடந்து வந்திருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் இல்ல, 3-4 மைல் கடல்ல நடந்து வந்திருக்கிறார். அவங்க அக்கறையில இருந்து 4 மைல் போயிடுவாங்க. இவர் மலையில போய் ஜோ பண்ணிட்டு மலை விட்டு இறங்கி 4 மைல் அவர் வந்து கடல்ல நடந்து வந்திருக்கிறார்.
அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதா இருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகல கரையை பிடித்தது.
இவ்வளவு படவில் அவர் ஏற்றிக்கொள்ள மனதா இருந்தால் படவுல ஏறின உடனே இன்னும் 4-5 மைல் அந்த தூரம் இருக்குது கரை வந்து. ஆனால் 4-5 மைல் தூரத்தை வந்து ஏறின உடனே அது கரையில போய் நின்றுட்டு அப்படி பைபிள் இருக்கு. Then they willing to receive him into the ship. And immediately the ship was at the land whither they went. அந்த படகு வந்து கரையில நிக்குது. எப்படி பாருங்களா, இயேசு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யற. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு மாறாதவராய் இருக்கிறார். அப்படியாப்பட்ட கர்த்தரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கோம். நம்ம கடல் மேல் நடக்கிறது ப்ராப்ளம்ஸ் மேல நடக்கிறோம். ஜனங்கள் பல கருத்துக்களை கொண்டு வரும் பொழுது, பல ஒப்பீனியன்ஸை கொண்டு வரும் பொழுது, பல ப்ராப்ளங்களை ஏற்படுத்தும் பொழுது அது மேல நம்ம நடக்கிறோம். நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் நோக்கி போகிறோம். அவர் நம்ம கூட ஹார்ட்டுக்குள்ள வரும் பொழுது உடனே லேண்ட் வந்து சேர்ந்துட்டு. ஹல்லேலூயா. இம்மீடியட்டா அவங்க வந்து அந்த லேண்ட்ல கரையில வந்து நிக்குது. என்ன ஒரு அற்புதம்! எப்படி இது நடந்துச்சு? இவ்வளவு சீக்கிரமா எப்படி நடந்துச்சு? ஆண்டவர் சீக்கிரத்துல செய்வார். ஹல்லேலூயா. இதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே. திராட்சைப்பழத்தை பறிச்சு அதை வந்து என்ன செய்யணும் என்றால் அதை ஊரை போட்டு அதை வந்து மிதிச்சு அதை ரசத்தை எடுத்து அதை கொஞ்சம் வடிகட்டி வரைக்கும் எவ்வளவு நாள் ஆகுங்க. உடனே தண்ணீர் திராட்சை சமம் ஆயிட்டு. ஹல்லேலூயா. என்ன சொன்னால் அங்க அப்பத்தை மீனையும் இருக்குன்னா மாவட்டம் செஞ்சு அதை வந்து அதை உருட்டி அதுக்கு பிறகு அடுப்புல வச்சு அப்பத்தை செய்யணும். மீனை பிடிச்சு அதை கழுவி அதுக்கு மசாலா வச்சு அதுக்கு பிறகு அதை பொறிக்கணும். இதெல்லாம் இல்ல, உடனே குக்குடு ஃப்ரை, குக்குடு பேட்டன், குக்குடு பிஷ் மருந்து. எப்படி அது? அதே மாதிரிதான் அவர் கடை படகுல ஏறு ஒண்ணு கல்லுன்னு அது ஆண்டவர் அதிகமான அந்த ப்ராசஸ் எல்லாம் பைபாஸ் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. மிரக்கிள் வொர்க்கிங் காட். அது எப்படி விளக்கம் கொடுக்க முடியுமா? விளக்கம் கொடுக்க முடியாது. ஆனா அது ஃபேக்ட் நடந்துச்சு. அதே போல நம்முடைய வாழ்க்கையில கத்த செய்யற காரியங்களை விளக்கம் கொடுக்க முடியாது. ஆனா ஃபேக்ட் அது. அது அற்புதம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளிலும் நம்ம அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். பிரைசிங் பண்ணணும். ஆண்டவர் அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். அதான் அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமத்தின் பேரில் செயல்படுகிறார். தேங்க்ஸ் கிவிங். ஒவ்வொரு ஆள் கத்து செய்ததுக்காக நம்ம தேங்க்ஸ் கிவிங் பண்ண. தேங்க்ஸ் கிவிங் பண்றவங்க துக்க முகத்தோடு இருப்பாங்க மாட்டாங்க. ஏதோ இறந்து போனது போல, ஒன்னும் கிடைக்காது போல, எப்பவும் பார்த்தாலும் சோகம். உனக்கு ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார், உனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஏன் சந்தோஷம் இல்லை? துக்க முகத்தோடு இருக்கிறவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற மாட்டாங்க. நம்ம எவ்வளவு தேங்க்ஸ் கிவிங் பண்றோம். நம்ம ஒருத்தர் வந்து சில பேர் அந்த பேனா கேட்பாங்க. நம்ம பேங்க்ல போனா அந்த பேனா கேட்டுட்டு பல வெளியிட்டாரு சொல்லி தேங்க்ஸ் பாங்க. இப்படி உலகத்துல சில மனுஷங்களை பார்த்தா எதுக்குமே தேங்க்ஸ் சொல்றவங்களா இருப்பாங்க. சின்ன காரியத்து கூட தேங்க்ஸ் சொல்லுவாங்க. சிலர் வந்து என்னனாலும் அதை எட்டிய பார்க்க மாட்டாங்க, காரியம் நடந்தா போயிட்டே இருப்பாங்க. அதே போல நம்ம இருக்காதபடி எல்லாத்துக்குமே அந்த நமக்கு ஆதாரத்தை தருகிறார், வசனத்தை தருகிறார், நமக்கு சத்தியத்தை தருகிறார், நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார், சந்தோஷத்தை தந்திருக்கிறார். அதுக்கு சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அந்த சோத்திரம் பண்ண பண்ண மீதி இருக்கிற தேவைகள் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. சோத்திரம் பண்ண தெரியாதவங்க ஆசீர்வாதத்தை தர முடியாது. ஜபம் வந்து ஒன்லி தாரும் தாருன்னு இல்ல, ஜபத்துல பிரைசிங், ஜபத்துல தேங்க்ஸ் கிவிங், ஜபத்துல நம்முடைய தவறுகளை உணர்வது. ஹல்லேலூயா. நம்முடைய தவறுகளை உணர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது பேசும், ஜபம் செய்யும் பொழுது பேசும் என்று என்ன பாடல் இருக்கிறது. அதனால ஜபம் செய்யும் பொழுது கர்த்தர் பேசுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஆண்டவர் பேசுகிறார், உங்களுக்கும் ஆண்டவர் பேசுவார். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? ஜபம் பண்ண முட்டி போட்டோடனே நம்முடைய தவறு நமக்கு முன்னால வந்து நிற்கும். நீ இந்த மாதிரி பிகேவ் பண்ணிருக்கிற, இப்படி செய்யறது தவறு. சிலருக்கு இந்த மன்னிப்பு கேட்கிற புத்தியே இருக்காது. ஆண்டவர் வந்து அவங்க தேவராஜ்யம் போகவே முடியாது. தன் தவறுகளை உணர்கிறவன் பாக்கியமான். தன் பிழைகளை உணரணும். முட்டி போட்டோன்னு ஆண்டவர் சொல்லுவார், உன் ஜெபம் கேட்கப்படாது, இவன்ட மிஸ்டேக் இருக்கு, உடனே அந்த மிஸ்டேக் அறிக்கப்படும். அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணும் பொழுது இதை என்ன செய்யறந்தால் ஆண்டவர் நமக்கு வந்து அந்த கனெக்ஷன் கிடைச்சிச்சான்னு தெரியும். நம்ம ஒருத்தருக்கு செல்போன் பண்ணா கான்டாக்ட் கிடைச்சிருக்கா அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க பேசிட்டே செல்போன்ல பேசிட்டு வந்தா நம்ம மூணு இருந்தோம்னா அவங்க என்ன நினைத்தாங்க, போன் வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணலையோ அல்லது எடுக்கலையோன்னு சொல்லிட்டு. என்ன கேக்குதா, நான் சொல்றது கேக்குதா, ஆங்கணும். அப்ப அது என்ன ஆன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு நல்லா பேசுவாங்க. அதனால என்ன சொன்னா ஆன்னு சொல்லுவது மட்டுமல்ல, சொல்லுங்க 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 போன்ல பேசுறது கொஞ்சம் சிரிச்சா அவங்க இன்னும் நல்லா பேசுவாங்க. இதுதான் நம்ம செல்போன் பேசும்பொழுது மக்கு மாறி மந்தம் மாறி உண்மையா இருந்தா யாராவது நம்மகிட்ட பேசுவாங்களா? அதே போல நம்ம ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம ஆணிக்கு நம்ம வந்து பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம அவர் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் பேசுறாரு. அவர் பேசுறதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கணும். நம்மளா பேசிக்கிட்டே போக கூடாது, அவரா பேசிக்கிட்டே போக கூடாது. நம்ம பதில் கொடுக்கணும், அவர் பேசணும். இதுதான் சம்பாஷணை, கம்யூனிகேஷன். இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பேசுவார். நீங்க ஜெபத்துல உங்களை இழந்து லாஸ் பண்ணணும், நீங்க உங்களை இழந்துட வேண்டும். லாஸ் இன் பிரேயர் என்று பிரதர்ஸ் பண்ண சொல்கிறான். அதுதான் ஆதியில ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபம் பண்ணும்போது பல சிந்தனைகள் வந்துச்சுன்னா பல பல சிந்தனைகள் அந்த நேரத்தில் பிசாசு கொண்டு வருவோம். எல்லா ப்ராப்ளங்களையும் நமக்கு கொண்டு வருவோம். அதெல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம ஒவ்வொரு காரியத்தையா அந்த போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளே மறந்துடுவோம். நம்மளே மறந்துட்டு ஆண்டவரே தான் நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம அவர்கிட்டே பேசிக்கிட்டே இருப்போம். சிலர் நம்ம பேசிக்கிட்டு இருந்தா பக்கத்துல என்ன நடக்குன்னு தெரியாது, அவரே பேச்சில் இறங்கிடுவாங்க. சிலர் பேச்சில் நடங்கினா குழந்தை எங்க போச்சுன்னு தெரியாது. இவங்க பேச்சில் இருப்பாங்க, குழந்தை எங்க ரோட்ல போயிருக்கும், அங்க பைக்காரன் வந்து மோதிடுவான். அதனால நம்ம வந்து என்னதுன்னா அந்த மாதிரி இவங்க பேச்சில தங்களை மறந்துட்டாங்க அப்படிமோ. அதே போல தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்பொழுது நீங்க மனுஷங்கிட்ட பேசும்போது அலர்ட்டா இருக்கணும். ஆனா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது உங்களை இழந்துடும். எதை பத்தியுமே இதைப்படி நம்ம அவர்கிட்ட போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அதான் ஆதியில ஜெபித்தது. அந்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறார். வேட்டைக்கு போகும்பொழுது அவர் வேணா அங்க காட்டுல போய் மலையில போயிட்டு அவர் ஜபத்துல மூழ்கி இருந்தார். அவரே மறந்துருந்தார், எங்க இருக்குன்னே தெரியல. அப்பொழுது கர்த்தர் பேசுறத அவர் கேட்கிறார். அதே போல ஆண்டவர் பேசுறத நம்ம கேட்கும் பொழுது உடனே ஜபம் வந்து வரும். என்ன சொன்னால் இந்த காரியத்துக்காக ஜெபிச்சிருக்கும் பொழுது மனசுலயே அந்த ஆன்சர் வரும். உடனே நீங்க பதில் கொடுக்கறீங்க. அவர் பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம பாடல கட கட கடன்னு சொல்லிட்டு அவர் பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கலண்ணா. நான் இது தனிச்சபத்தை சொல்றேன், சர்ச்சில் ஜெபம் பண்ண சொல்ல. நீங்க தனித்து ஜெபம் பண்ணும்பொழுது அவங்க ஜெபம் பண்ணும்பொழுது பேசுகிறார். எத்தனை விசுவாசிக்கிறோம். நீங்க கம்யூனிகேஷன் பண்ணும்பொழுது அவர் கம்யூனிகேட் பண்றாரு. அதான் நீங்க ஒருத்தர் செல்போன் பேசுனா அவங்க ஒரு பதில் சொல்றாங்க. அதுதான் வந்து கம்யூனிகேஷன். பிரேயர் வந்து கம்யூனிகேஷன். அப்பொழுது அவர் பேசுற அவர் என்ன பேசுறாருங்கிறது உங்க நீங்க சின்சியரா ஜெபம் பண்ணா உங்களை மறந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு அந்த பதில் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க பதிலை பெற்றுக்கிட்டு தான் வருவீங்க. அதனால தான் ஜெபிக்கிறார். ஆன்சர் வந்து அந்த எலியாசா எலி மூலமா வருது. ஹல்லேலூயா. நீ தேவனத்துல கேட்டுக்கொண்டபடியே உனக்கு அருளி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆன்சர் அங்க இருந்து வருது. அதனால யார் யாரு ஜெபிக்க போனாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் பதில் கொடுத்தார். அப்படி பதில் கொடுத்துப்பார் என்றால் இன்றைக்கு அவர் தரமாட்டாரா? கண்டிப்பா தருவார். ஹல்லேலூயா. நீங்க யேசுலார் யேசுலார் என்னது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆ சரி 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 சொல்ற போல நீங்க அவர் பேசும்பொழுது யேசுலார் பொழுது நீங்க ஜெபிக்க வரும்பொழுது ஜெபிச்சுட்டு வரும்பொழுது நீங்க சந்தோஷத்தோடு வருவீங்க. என் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அந்த கோயில போய் ஜெபிக்க போனார். என் வாழ்க்கையை பத்தி என்னன்னு உங்களுக்கு எனக்கு தெரியல ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, என்ன எதற்காக உலகத்தில் குணந்தீர் என்பதை நீர் வெளிப்படுத்த வேண்டும். அவர் மூன்றாம் நாளில் அவர் ஜெபத்தில் இருக்கும் பொழுது அதிகாலையில மூணு மணிக்கு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவர் லைட்டை குறிச்சு எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு திரும்பி வர்றார். ஜெபமானது அதிக வல்லமை உள்ளது, ஆட்டம் பாம்பை விட வல்லமை உள்ளது என்று பிரதமர் சொல்லுகிறார். ஜெபம் வந்து அதிக பவர் உள்ளதா இருக்கிறது. அது ஆட்டம் பாம்பை காட்டிலும் அது அதிக பவர் உள்ளதா இருக்கிறது. எத்தனை நேரத்தை விசுவாசிக்கிறீங்க? அதனால எந்த செயல சொல்றாருங்க உங்களுக்கு சொல்லுகிற அந்த அவருடைய செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது Atomic bomb. Prayer is more powerful than any atomic bomb. Be believing God. The most powerful weapon the world has ever known, prayer. It even changes everything. It will change the mind of God. உலகத்தில் அதிக வல்லமை உள்ளது. ஆட்டம் பாம்பா அதிக வல்லமை உள்ளது. அதை விட அதிக வல்லமை உள்ளது ஜெபம். அது தேவனுடைய சிந்தையை மாற்றக்கூடும்.
ஆமென்.
ஏசாயா 38 அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது முதலாசந்த வாசிக்கலாம்.
வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாக ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பழிக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்.
இதோ நீர் உமது வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பழிக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொல்லும் பொழுது அதுக்கு பின்னாலே வசனத்தை வாசிக்க நமக்கு ரொம்ப டைம் இல்லை. 1-5 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்திருந்தால் அவன் சுயத்திரமாய் திரும்பி, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாக மன உத்தமமாய் நடந்தேன், இப்பொழுதும் என்னுடைய வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும்னா, என்னுடைய வீட்டுக்காரியத்தை எனக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கு எனக்கு 15 வருஷம் தேவை. 15 வருஷம் இல்லாம நான் வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்த முடியாது. எனக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லை. எப்படி என்னுடைய ராஜ்ய பாரத்தை யார் கையில விட்டுட்டு போறது? இது வந்து ரீட் இன் பிட்வீன் லைன். நான் வந்து வரிகளுக்கு இடையே உள்ளதுக்கு 2-4 பார்த்தா அவனுக்கு மகன் பறக்கும் பொழுது அவனுக்கு 15 வயசு, நீங்க மறிக்கும் பொழுது அவனுக்கு 15 வயசுனா அதுக்கு பிறகுதான் குழந்தைய கொடுத்திருக்கிறார். அதனால என்னுடைய ராஜபாரத்தை யார் கையில விட்டுட்டு போவேன்? கிறிஸ்து என்னுடைய சந்ததியில வரணும்னா தாவீதின் சந்ததியில சேர்ந்திருக்கிறேன். எனக்கு ஒரு குமாரன் இல்லைன்னா கிறிஸ்து எப்படி வர முடியும்? இத மாதிரி அவன் ஜெபம் பண்றான். ஆண்டவரை வந்து வார்த்தையில பிடிச்சுக்கிட்டான். அவர் சொன்ன வார்த்தையை வச்சு அவனை அவரை பிடிக்கும் பொழுது ஆண்டவர் தப்பிக்க முடியல. அல்லேலூயா.
ஆமென்.
எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தா தானே அந்த ராஜ்ய பாத்திரம். அப்படி ஒரு ஆண் குழந்தை பார்த்தா அந்த குழந்தையில கிறிஸ்து சந்ததி வர முடியும். அப்படி இடையில கட்டாயிட்டா எப்படி கிறிஸ்து வர முடியும்? இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பார்த்தார், எசாயா கிறிஸ்து அனுப்பி நீ போய் சொல்லு அவனுக்கு வந்து 15 வருஷத்தை கூட்டுவேன். அல்லேலூயா. அதுக்கு வேற குமாரனையும் கொடுக்கற என்ன அற்புதம். பிரேயர் பாருங்க, கொஞ்ச நேரம் அவன் ஜெபம் பண்ணது. அவன் தேவனுடைய வார்த்தையை அவர் என்ன அறிக்கை பண்ணுவாரோ அதே அறிக்கை அவன் செய்யும் பொழுது ஆண்டவர் உடனே கிராண்ட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இவனுடைய கன்ஃபஷன் வந்து அது ஹெவன்ல தேவன் கிருபையோட அந்த அறிக்கைக்கு வந்து லைன் அப் ஆகும் பொழுது அவரால் ஒன்னும் செய்ய முடியாது. ஆட்டோமேட்டிக்கா அவர் கிராண்ட் பண்ணி தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் தம்முடைய வார்த்தையை மாற்ற மாட்டார். God never changes about his mind of his word. ஹல்லேலூயா. ஆண்டவரை மாற்ற முடியாது. அவர் கிராண்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால விவசாயத்தையும் சொல்ற, நீ போய் சொல்லு உன்னுடைய ஆயுஷ்நாள்ல 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று சொல்லு. ஹல்லேலூயா. பாருங்க அந்த ஜபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, there is no atomic bomb or hydrogen bomb as powerful as prayer. Atomic bomb or hydrogen bomb ஜபத்துக்கு ஈக்குவல் வல்லமை இல்லை. இந்த ஆயுதம் இருக்கும்பொழுது ஏன் பயன்படுத்தக்கூடாது? நம்ம ஏன் ஆசீர்வாதத்தை பெறக்கூடாது? இங்க பாருங்க சாத்தான் வர்றான். 37 நம்ம வாசிக்கும் பொழுது 14-20 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியும் அந்த எசேக்கியா ராஜாவும் ரப்சாக்கே இந்த ஜனகரித் ரப்சாக்கே இந்த ஒரு படைத்தலைவனை அனுப்பியிருக்கிறான். அவன் இஷ்டமா தூசணமா திட்டுறான், தூசணமா பேசுறான். எசேக்கியா ராஜாவும் இஸ்ரேல் ஜனங்களையும் தூசணமா பேசுறான். நீங்க ஜனங்க பார்த்து நீங்க அந்த எசேக்கியா ராஜா நம்பி இருக்கிறீங்க, அதை காப்பாத்துவார் நினைக்கிறீங்களா? நான் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? எத்தனை ராஜ்யங்கள் எனக்கு முன்னால விழுந்து போச்சு, எத்தனை தெய்வங்கள் வந்து அந்த தேசத்தை கைப்பற்ற முடியல. நான் பெரிய பவர்ஃபுல், எனக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்குது, எனக்கு அப்படி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு முன்னால நீ கீழே விழுந்துதான் ஆகணும். சிலர் வந்து எனக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்குது. ஒன்னும் செய்ய முடியாது. தேவண்ட மனுஷனுக்கு எதுவுமே ஒன்னும் பலிக்காது. அவன் தூசணமாக தூசிக்கிறான். அப்பொழுது அந்த நிருபத்தை எழுதி கொடுத்திருக்கிறான். இதை மாதிரி கத்தருக்கு விரோதமா அதை கொண்டு போய் தேவ சமூகத்துல வாசித்து அவன் ஜெபம் பண்றான். அதெல்லாம் உண்மைதான். அந்த மற்ற தெய்வங்கள் விழுந்தது ரைத்து தான், அந்த சாதனங்கள் விழுந்தது ரைத்து தான். அங்க கத்தருடைய வார்த்தை இல்ல, சத்தியம் இல்ல, அதெல்லாம் வீழ்ச்சி அடைய வேண்டியதான். ஆனா நாங்க வார்த்தையில இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்க ஒன் காட பிலீவ் பண்றோமே, ஹல்லேலூயா, நாங்க உங்களுடைய நாமத்துல இருக்கிறோமே. ஆனாலும் அதெல்லாம் உண்மைதான், ஆனா நீர் ஜீவனுள்ள தேவனாச்சே. ஆனாலும் என்ன செய்ய வந்தால், அதெல்லாம் கல்லு மண்ணான விக்கிறவங்க, அவங்களும் அவங்க கைப்பற்றினாங்க, ஜெயிச்சாங்க. ஆனா என்ன செய்ய முடியாது என்றால், எங்களை ஜெயிக்க முடியாது ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்தாலும் அவன் ஜெபம் பண்ணுகிறான் 14-20 வரைக்கும். அதனால நீங்க கிளைம் பண்ணலாம், ஆண்டவரே நாங்க உங்களுடைய உண்மையான வார்த்தையில இருக்கிறோம், இந்த நேரத்துக்கு இந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையில இருக்கிறோம், நீர் வந்து மெசேஜ் அதாவது இருக்கிறீர், நாங்க அந்த மெசேஜ்ல இருக்கும்போது எப்படி மற்ற எல்லாத்தையும் விசாரிச்சு ஜெயிக்கலாம், எங்களை ஜெயிக்க முடியாது ஆண்டவரே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. இப்போ மோசையோடு நான் இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு உண்டாக நீ உயிரோடு நாளும் ஒருவனும் உனக்கு உண்டாக எதிர்த்து நிற்பதில்லை, சாகும் வரைக்கும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அவருடைய பிராமிஸ் வேற அப்படி சொல்லி இருக்குது. ஹல்லேலூயா, நம்ம அவிதமான ஒரு மெசேஜ்ல இருக்கிறோம், அவிதமான கர்த்தரை நம்ம அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, அவன் அவிதமான அந்த ஜெபத்துல வந்து அந்த மாதிரி ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கையிடுகிறான். அவனுடைய அறிக்கை வந்து தேவன் என்ன அறிக்கை பண்ணுவாரோ அதே அறிக்கை அங்கே இருந்தது. அதனால என்ன சொன்னா, பதில் கிடைத்தது. அவனுடைய ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிறார், 21-30 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது அவனுக்கு ஆன்சர் கிடைக்குது. அது போல நம்ம வந்து ப்ராஃபிட் நம்மகிட்ட இல்ல, நம்ம நிறைய பைபிள் வசனம் படிச்சிருக்கிறோம், எல்லாம் உள்ள இருக்குது, நிறைய உள்ள இருந்தா அது உங்க கூட பேசும். ஹல்லேலூயா, அது எக்கோ சவுண்ட் கொடுக்கும். நீங்க என்ன சவுண்ட் குடுக்கிறீங்களோ எக்கோ வரும். உங்களுக்குள்ள உள்ள அந்த கல்லு எல்லாம் இருந்துச்சுன்னா, அந்த ஸ்டோன்ஸ், அந்த வெளிப்பாடு எல்லாம் இருந்துச்சுன்னா, அது நீங்க ஜெபம் பண்ணும்பொழுது அது வந்து எக்கோ சவுண்ட் கொடுக்கும். ஹல்லேலூயா, உங்களுடைய ஆத்மால இருந்து அந்த சத்தம் கேட்கும். நமக்கு நேர ப்ராபர்ட்டி இல்ல, ஆனா நமக்குள்ள இருக்க தேவனுடைய வார்த்தை நம்ம கூட பேசும். ஹல்லேலூயா, அது நம்மளை வழி நடத்தும். ஆமே. அதனால இங்க பேசும்போது எஸ்ஐடிக்கு தேசி மூலமா இதெல்லாம் நீ அவங்களெல்லாம் ஜெயிச்சுன்னு நினைக்கிறியா, அது நான் நியமிச்சேன், நான் உனக்கு அனுமதிக்கு சித்தம் கொடுத்தேன். நான் உன அனுமதிக்கு சித்தம் கொடுக்கலன்னா நீ ஒரு கால் கூட எடுத்து வைக்க முடியாது. உனக்கு பணம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறியா, நான் அதை அனுமதிச்சு உனக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, நான் அனுமதிக்கலன்னா உனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. உன்னைக்கு வந்து நான் சுகத்தை கொடுத்தேன், பணத்தை கொடுத்தேன், நீ வந்து பெருவ பாராட்டுற, உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்தேன், நான் உன அனுமதிக்கு சித்தத்தின்படி கொடுத்தோம். ஆனா நீ இப்ப என்கிட்டே நீ நேரா வரியா, என்கிட்டே நீ நேரா வரியா, உன்னை வந்து தூண்டில் போட்டு எடுத்து நீ எந்த இடத்துக்கு வந்தியா அந்த இடத்துக்கே உன்னை அனுப்புறேன். நீ இங்க வர முடியாது, நீ எந்த இடத்துல வந்தியா அந்த இடத்துக்கே நீ போ. ஆண்டவர் சொல்றேன், நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றார். அதனால அவனுக்கு பதில் கிடைத்தது. நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ வந்து என்னுடைய நாமத்துக்கு விரோதமா நீ வந்திருக்கிறாய், இந்த நகரத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாது. அந்த 34-ஆம் வசனம்,
ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பது,
அவன் இந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர முடியாது. உனக்கு இங்க இடம் இல்ல, நீ வந்த வழியே திரும்பி போ. கர்த்தர் உடனே ஆன்சர் கொடுக்கிறார். ஜெபம் வந்து ஆட்டோமிக் பவரை விட அதிக வல்லமை. பாருங்க அது எப்படி வல்லமைங்கத அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், 36-ஆம் வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய்
கிடந்தார்கள். ஜபத்துக்கு வந்து அட்டாமிக் பவர் ஆண்டவர் மிசை அனுப்பி, அந்த ஏவுகணை அனுப்பி அட்டாமிக் பவர் டிராப் பண்ணும் பொழுது அங்க நிறைய பேர் சாகுறாங்க. ஆனா இவனுடைய ஜெபம் என்ன சொல்லிருந்தால், இங்க ஆண்டவர் வந்து என்ன சொல்லிருந்தால், கர்த்தருடைய தூதனானவர் ஏவுகணை அனுப்புகிறார். ஹல்லேலூயா, அங்க வந்து 185,000, 185,000 பேர் எங்கேயாவது அப்படி 185,000 பேர் ஒரு பாம்பு போட்டு செத்தாங்களா? பைபிள் எங்க உலகத்துல சரித்திரத்துல ரெக்கார்டு இருக்குதா? இங்க பாருங்க, ஆட்டாமிக் பவரை விட, ஆட்டாமிக் பாம்பை விட ஜெபம் வல்லமையானது. அந்த தேவண்ட ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது ஜெபமானது, தேர் இஸ் நோ அட்டாமிக் பாம் ஆர் ஹைட்ரஜன் பாம் ஆஸ் பவர்ஃபுல் ஆஸ் பிரேயர். ஜெபத்து அந்த ஜெபத்துக்கு ஈக்குவலா அதுக்கெல்லாம் வல்லமை இல்லை. இப்ப பாருங்க பைபிள்ல உதாரணம், அவன் ஜெபிக்கும் பொழுது அந்த ஏவுகணை கர்த்தருடைய தூதனானவர் போனார், 184,000 பேர் ஒரு செகண்ட்ல அத்தனை பேர் செத்த பிரேதங்களா, அவங்க எல்லாரும் அடிச்சு போட்டார். தேவண்ட வார்த்தை சும்மா எழுதி இருக்குல்ல, ப்ராபட் வாயில இருந்து அந்த வார வார்த்தை வந்து அது வெளிப்பாடான வார்த்தை. அல்லேலூயா. 185,000 பேர் செத்தாங்க. அது மாத்திரமல்ல, அவன் வந்து அவன் விக்கிரக கோயிலுக்கு போய் தொழுது கொள்ள சாமி கும்பிட போகும் பொழுது என்ன நடந்தது பின்னாலே வசந்த வாசிக்கலாம்.
அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரேசேரும் அவனை பட்டயத்தினாலே வெட்டி போட்டு அரரா தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள்.
இதை பாருங்க, அவனுடைய சொந்த கற்ப பரப்புகளே, அவன் ரெண்டு மகனே சேர்ந்து அவன் சாமி கும்பிட கோயில்களை போகும்பொழுது அவன் தலையை வெட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு அவன் எங்க எருசலேமுக்கு படையெடுத்து வர முடியும்? போராட்டத்துக்கு முடிவே ஏற்பட்டு விடுது. டெய்லி வந்து பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், டெய்லி வந்து சொல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், மன உளைச்சலை ஏற்படுத்துகிறான், நிம்மதியை கெடுக்கிறான். இந்த அந்த ஜனகிரித்து இப்ப என்ன ஆச்சு? ஒரேடியா ஒழிஞ்சு போயிட்டான். பைபிள்ல போட்டிருக்கு அவர் நேற்று வேண்டி வந்து மாறாத வைக்கிறார். சபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. தினம் 15 இடத்துல சொல்ற ரைட் மென்டல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எனி டிவைன் ப்ராமிஸ். நீங்க தேவனுடைய வார்த்தை எந்த வாக்கு தத்துவத்தையும் சரியான மனப்பான்மையோடு அணுகினால் இட் வில் கம் டு பாஸ், அது நிறைவேறும். ஹல்லேலூயா. God will bring it to pass for you. God is in his word. தேவன் தம்முடைய வார்த்தையில் இருக்கா, தேவன் அதை நிறைவேற்றுவார் சரியான மனப்பான்மையோடு. ஒரு ஜெபத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கும், ஒரு பாசிங் பிரேயர்ல உங்களுக்கு பதில் கிடைக்கும். எசேயா ஜெபம், எசேக்கியா ஜெபத்துக்கு என்ன பாருங்க, எவ்வளவு பவர் இருக்கு. இந்த நகரத்துக்குள்ள அவன் பிரவேசிக்க முடியாது. 100 வருஷம் எருசலேம் இருந்துச்சு, இஸ்ரவேல் நாடு வந்து அங்க சமாரியா விழுந்து போறது, ஆனா இதை கைப்பற்ற முடியல. ஏனென்றால் அங்க ஒரு ஜெபிக்கிற மனுஷன் இருக்கிறான். அந்த ஜெபிக்கிற மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு அங்க ஒரு தீர்க்க தரிசி, ஏசாயா தீர்க்க தரிசி இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசியோடு இந்த எசேக்கியா ராஜா சேர்ந்து இருக்கிறார். அதே போல நம்ம ப்ராபட் மெசேஜோடு சேர்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பிரேயருக்கு அதிக வல்லமை உண்டு. என்ன சொல்லுகிற இந்த அன்சேஞ்சிங் அன்சேஞ்சபிள் கோட், 60வது வருஷத்துக்கு 3ஆம் தேதி, 3ஆம் மாசம் 26ஆம் தேதியில என்ன சொல்றால், மென்டல் த ரைட் மென்டல் ஆட்டிடியூட் டுவர்ஸ் எனி டிவைன் ப்ராமிஸ் காட் எவர் மேட் கிரைம் ஃபார் யூவர்ஸ். அதை உங்களுக்காக உரிமை பாராட்டுங்கள். ரைட் ஆட்டிடியூட் டுவர்ஸ் இட் நோவிங் தட் இட் காட் செட் சோ த ப்ராமிஸ் இஸ் யுவர்ஸ். அது கத்து சொன்னார் என்று நீங்கள் விசுவாசித்தால் அது உங்களுக்கு சொந்தம். The promise is yours. It is your personal property. அது உங்களுடைய சொந்த சொத்து. Hallelujah. The very minute you receive it that day, then it has come to pass. நீங்க அதை எந்த நிமிஷத்துல ஏற்றுக்கொள்ளுங்களோ அந்த நேரத்தில் அது நிறைவேறும். பிரசங்கத்தை கேட்கும் பொழுது சொல்லுகிறார், ஏ செய்தல then word and spirit get together. இந்த நான் என்ன ஸ்பிரிட்ல பிரசங்கம் பண்றானோ அதே ஸ்பிரிட்ல நீங்க கேட்ச் பண்ணீங்கன்னா, the true spirit of God can come in and the word that is being preached, வார்த்தையானது போதிக்கப்படும் பொழுது அந்த விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. The true spirit of God gets a hold of the word. உண்மையான ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், பிரசங்கம் பண்ணுகிற இந்த செய்தியை நீங்க பிடித்துக் கொள்வீர்கள் என்றால், இட் வில் மேனிஃபெஸ்ட் every promise that God made. Hallelujah. தேவன் செய்த எல்லா வாக்கு தத்தங்களையும் அது நிறைவேற்று. If you could get the spirit with the word, வெறும் வார்த்தை மட்டுமல்ல, அந்த get the spirit with the word, வார்த்தையோடு அந்த ஆவியை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஆவியை அந்த வார்த்தையை நீங்க கேட்க, பாஸ்டர் ஒரு ஸ்பிரிட்ல பேசுறார், எனக்கு தொண்டை சரியா இருந்தா தான் நான் ஸ்பிரிட்ல பேச முடியும். இன்னைக்கு தொண்டை ஆண்டவர் கிளியர் பண்ணியிருக்கிறார். அதனால நான் வந்து ஸ்பிரிட்ல பேசும் பொழுது அதே ஸ்பிரிட்ல நீங்க வார்த்தையை கேட்ச் பண்ணா, இட் வில் கம் டு பாஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜபம் எவ்வளவு வல்லமுள்ளதா இருக்கிறது. நம்ம எல்லாம் ஜபிக்கலாம். நம்ம எல்லாரும் முழங்கால் பிடித்து கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்பேன். எப்படி நம்ம ஜபம் கேட்கப்படும்? What is the right kind of prayer? இவ்வளவு நேரம் அதை குறிச்சு பேசியிருக்கிறேன். ஆடம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, விழுந்து போன பிறகு ஜெபம் வந்தது. ஒரு நாள் நான் பல்லவத்துக்கு போகும்பொழுது நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இன்னைக்கு ஃபாலன் கண்டிஷன்ல இருக்கிறோம். ஆண்டவர் வந்து God's provided way ஜெபம் பண்ணது, குழந்தை வந்து ஆள வேண்டும், அப்பொழுது அதுக்கு பால் கிடைக்கிறது. இது அவர் என்ன அறிக்கை செய்கிறாரோ அதே அறிக்கையை நாம செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த அறிக்கையின் பேரில் செயல்படுகிறார். செபத்துல நம்ம எல்லாத்தையும் மறந்து விடும் பொழுது, கத்தரையை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும், ஆன்சரை நம்ம தர முடியும். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் இருந்து அந்த வார்த்தையை கொண்டு பேசுவார், நமக்கு ஆன்சர் கொடுப்பார். God always answer prayer. அப்பொழுது நம்ம தடமனதா இருக்கலாம், அந்த வார்த்தையை பற்றிக் கொள்ளலாம். ஜபமானது வல்லமை உள்ளது. எஸ்ஐகே ராஜாவுடைய ஜபம் எவ்வளவு வல்லமை உள்ளதா, இது ஆட்டம் பாம்பை காட்டிலும் வல்லமை உள்ளது. அவன் வியாதி சுகமானது, இதோ சத்ரு வந்து அவனுக்குண்டாக நிற்க முடியவில்லை. பெரிய ராஜா ஜனகரித்து அவன் வந்து தோல்வி அடைந்தான். அவனுக்கான ஒரு முடிவை ஏற்படுத்தினார். கர்த்தர் நல்லவராய் இருக்கோட வார்த்தை உண்மை. சாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவள் அல்லவே. நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை இருந்தாலும் இயேசு சந்திக்க முடியும். எனி டிவைன் ப்ராமிஸ் God has come to pass. இதோ ஆண்டவர் அதை நிறைவேற்ற முடியும். தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் வார்த்தையை கேட்ச் பண்ணா அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அதுக்குதான் ப்ரீச்சிங் வச்சு. ப்ரீச்சிங் வந்து அந்த வேர்ட்ல ஸ்பிரிச் வருகிறது. அந்த ஸ்பிரிச்சையும் வேர்டை நீங்க கேட்ச் பண்ணும்பொழுது அற்புதங்கள் நடக்கும் என்று இதோ தேவன் நம்முடைய தீர்க்க தரிசியை கொண்டு சொல்லி இருக்கிறார். அதனால எல்லாரும் கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும். Thank you, Jesus. Yesterday, Nandi. Thank you, Jesus, Andabre. Yesterday, Sotram, Andabre. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Ni jabate kekri. Andabre, adesul. Hallelujah, Sotram, Andabre. Sotram, Andabre. Thirupagam nambi vande. Irumai nirai Yesuve. தம்மதை கண்டடைந்தேன் தேவசமூகத்திலே தம்மதை கண்டடைந்தேன் தேவசமூ என்னை நோய்த்தி கூட்டிடு எம்பி நேரத்திலோ என்னை நோய்த்தி கூப்பிடு இன்னல் தூந்த நேரத்திலோ கருத்தாய் விசாரித்து எங்கும் கனியோடு என்னை நோய்த்தீடு சாரித்து எங்கும் தனி போரன்மை நோய்த்தீடு திருப்பாயம் திவந்தே திருமை நிறையே சுதமை தடைந்தே தமவன் கை கண்டடைந்தேன்.